அடியேன் சுவாமி எழியாச்சு, அடியேன் இருக்கல
ஆரம்பிக்கலாமா?
அடியேன் ஆரம்பிச்சுக்கலாம்.
சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத் பாத யுக்ம சரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபந்தியே ஸ்ரீமத் வேத ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குருபதயோரர்பித ஸ்வாத்மசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாகுய முனி கிருபையா பிராப்த மோக்ஷா ஸ்ரீமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபுரம் சம்சயே தேசிகேந்திரம் அஸ்மத் குரு பரம குரோன்யதி வரபூர்ணோ தயாமுனம் ராமம் பத்மாக்ஷநாத ஜடஜித் சேனேஸ்வரமாரமாபதிம் சுபஜே. என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்குயானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும் பூதோர் வந்த வள்ளல் பிரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவன் குறைந்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் இன்ன முதத் திருமாள் என்னிவர முன்னிட்டு எம் பெருமான் திருவணிகளடைகின்றேனே திசந்துமே தேவ சதா துவதியா தயா தரங்கானுச்சரா கட்டாட்சா ஸ்ரோத்ரேஷம் சாமுதம் ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனம் வந்தே தம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினான் நிஜதிருஷா ருந்தான விந்தானயா தத்தம் யேன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பய காலேன கரிசைல கிருஷ்ண ஜலத காங்க்ஷாதிகம் வர்ஷதி. கருமமும் ஞானமும் கொண்டு காதலுக்கோர் இலக்கென்னு அருமறையுச்சியில் ஆதரித்தோது மறும் பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தர்மமுகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. ஸ்வதர்ம ஜான வைராக்ய சாத்திய உத்வேக கோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய வைபவத்தை அனுபவித்து கொண்டு வரும்போது பாஷ்யக்காரர் விஷயமாக பல வாரங்களாக பல பிரகாரங்களாக மிகவும் போக்கியமாக அனுபவித்து கொண்டு வரும்படி நமக்கு கிடைச்சிருக்கு. பாஷ்யக்காரருடைய வைபவங்கள் அனுபவிச்சோம். பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சார் என்பதையும் அவசியமாக தெரிஞ்சு கொண்டால்தான் நாம் என்ன சம்பிரதாயம் என்பதும் நமக்கு புரியும். அதையும் போன வாரம் கொஞ்சம் பாஷ்யக்கார் தரிசன ஸ்தாபகராக நம்முடைய தரிசனம் என்னன்னு என்ன சொல்லி கொடுத்து ஸ்தாபிச்சார் என்றதையும் பார்த்தோம். பாஷ்யக்கார் அருள் செய்த 9 கிரந்தங்களிலே எப்படி ஸ்ரீபாஷ்யத்தினாலே அவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்கிற ஒரு தனி பெருமையை தனி ஒரு பிருதத்தை கொடுத்து எப்பொழுதும் நாம் சந்தோஷப்படுறோம். அதே திருநாமத்தையே அவருக்கு ஒரு லட்சணமாகவே சொல்லும்படியாக சரஸ்வதி தேவியை அனுகிரகிச்சான்னு பார்த்தோம். அந்த ஸ்ரீபாஷனுடைய அர்த்தத்தையும் கொஞ்சம் போன வாரம் தெரிஞ்சுட்டோம். ஆளவந்தார் அவருடைய சரம திருமேனி சேவிக்க போன ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த சரம திருமேனியில 3 விரல் மடங்கி இருந்ததாக பார்த்தோம். என்ன மடங்கி இருக்குன்னு கேட்டால் அவருக்கு 3 அபிலாஷைகள் இருந்தது, பூர்த்தி ஆகலை. அந்த குறைதான் போல இருக்கு 3 மடக்கி இருக்குன்னு சொல்ல அந்த 3 குறை என்னன்னு கேட்டார். அதில் ஒன்று பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன விருத்தி பிரகாரம் அதை பார்த்துட்டு வியாக்கியானம் பண்ணணும். அதே போல விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு தகுந்தார் போலே பெருமா சாதித்த கீதைக்கு ஒரு விசேஷ வியாக்கியானம் பண்ணணும். திருவாய் மொழிக்கும் ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு 3 அபிலாஷைன்னு சொன்னோம்னு பார்த்தோம். அதில் 2வது அபிலாஷை கீதை. கீதைக்கு ஒரு வியாக்கியானம் ரொம்ப வசதியாக பண்ணணும். மணக்கால் நம்பிகள் 18 நாள் தூதுவளக்கீரை பச்சையிட்டு ஆளவந்தாரை அவரை திருத்தி அழைத்து கொண்டு போய் உபதேசம் பண்ணது 18 நாள் 18 அத்தியாயம் கீதார்த்தம் தான். அந்த கீதார்த்தத்தை சொல்லும் போதே விசிஷ்டாத்வைதார்த்தங்களை எல்லாம் நாதமுனிகளுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டாரிடம் கேட்ட பிரகாரம் அவருக்கு உபதேசிச்சு அவரை பெரிய ஆச்சாரியர் ஆக்கினார். அதனாலே ஆளவந்தார ஒரு பெரிய ஆச்சாரியர் ஆக்கினதுக்கு கிடைச்ச உபதேசம் என்னன்னா கீதோபதேசம் தான். அந்த கீதோபதேசத்தை என்னவா எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? ஏன்னா கீதைக்கு பாரதத்தில் எல்லா பெரியவாளும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எல்லாரும் அவாவாளுக்கு தெரிஞ்ச வேதாந்த கருத்துக்களை தான் கீதை சொல்கிறதா சொல்லி வியாக்கியானம் பண்ணுறா. எல்லாம் நிறைய வித்தியாசப்படுறது. பொதுவிலே கண்ணன் பரமாத்மா, வேதம்தான் சாஸ்திரம், பக்தி யோகம்தான் வழி அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான அபிப்பிராயமாக இருந்தாலும் அதில் ரொம்ப வியாக்கியானம் பண்ண வந்தவா ரொம்பவும் மாறிப்பட்டா. அதில் எல்லா வியாக்கியானத்தை விட பிரசித்தி அடைஞ்சி இருந்த வியாக்கியானம் அது சங்கரபாஷ்யம்னு சொல்லலாம். சங்கரபாஷ்யம் போலே நிறைய வியாக்கியானங்கள் இருந்தாலும் சங்கரர் அத்வைதத்தை பிரபலமாக பரப்பினதுனாலே அது அவருடைய வியாக்கியானங்களில் எப்படி சங்கர் பிரம்மசூத்ர பாஷ்யம் போலே கீதா பாஷ்யமும் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. ஆனால் அந்த கீதா பாஷ்யம் வாஸ்தவமாக கண்ணனுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்கிறதா அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்க முடியாது. பாஷ்யக்காரர் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணணும், ஆளவந்தார் திருவள்ள பிரகாரம் வியாக்கியானம் பண்ணணும்னு விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரீதியாக அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அந்த வியாக்கியானம் உண்மையிலேயே கண்ணன் இவ்வளவுதான் அபிப்பிராயப்பட்டிருப்பார், இந்த மாதிரியான திருவுள்ளத்தில் தான் அர்ஜுனனோடே பேசியிருப்பார் அப்படின்றத ஸ்தாபிச்சு கொடுக்கறது. அதாவது கீதைக்கு அர்த்தம் பண்ணணும்னா பாஷ்யக்காரர் தான் அர்த்தம் பண்ணணும். அந்த வாஷிகார் சொன்ன அர்த்தம்தான் ஒவ்வொரு அக்ஷரமும் சரியா இருக்கு என்பதை ஸ்தாபிச்சு கொடுக்கறது. இப்படி வாஷிகாரே போல நமக்கு கிடைச்ச சுவாமி தேசிகனுடையதான கீதாபாஷ்ய வியாக்கியானம் உண்டே, தாத்பரிய சந்திரிக்கை. அந்த தாத்பரிய சந்திரிகையை ஒருத்தன் பூர்ணமா வாசிச்சுட்டான், அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த லைஃப்ல தேவையா இருக்காது. இன்னொன்று, கீதைக்கு இதை விட தெளிவாயும் குறிப்பாயும் சரியாயும் இன்னொரு வியாக்கியானம் எதுவும் கிடையாது என்பதை நன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு சிரமம் ஏற்பட்டு போச்சுன்னா, எப்படி கீதை சம்ஸ்கிருதத்தில் இருக்கோ, கீதா பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கோ, அதே போல தாத்பரிய சந்திரிகை சுவாமி நிகமாந்த மகாதேசியம் சாதிச்சதும் பூர்ண சம்ஸ்கிருதமாக இருக்கிறபடினாலே அது கொஞ்சம் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் குறைஞ்சி போயிடுது. வட தேசத்தில் நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமே ரொம்ப நெட்டிண்டு பரப்ப முடியாமல் அன்னிலிருந்தே குறைஞ்சி குறைவாக தான் இருக்குது. அதனால தான் சுவாமி நிகமானந்த மகாதேசியனுடைய அற்புதமான வியாக்கியானம் உலகம் பூரா தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுது. எப்படி கீதைக்கு வியாக்கியானம் சங்கர பாஷ்யம் உலகம் பூரா பிரசித்தி அடைஞ்சிருக்கோ, அந்த சங்கர பாஷ்யம் அநேகமாக சரியே கிடையாது. இன்னும் கேட்டால் மொத்தம் அது கடைசியாக என்ன அர்த்தத்தில் கொண்டு முடிக்கிறதோ கீதை, அது மொத்தமே தப்பு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். அந்த சுவாமியினுடைய தாத்பரிய சந்திரிக வியாக்கியானத்தை சேவிச்சா தெரிஞ்சுக்கலாம். அத்தியுதமான வியாக்கியானம். நிகமாந்த மகாதீகன் எவ்வளவு பெரிய ஒரு வேதாந்தாச்சாரியர், அது மாத்திரம் இல்லை அவர் எப்பேற்பட்ட உபன்யாசகர், அது மாத்திரம் இல்லை அவர் எப்பேற்பட்ட வியாக்கியானகர்த்தா, எப்பேற்பட்ட மகா புத்திமான். எல்லாத்தையும் தெரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கும் அதே சமயம் கீதைக்கு சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புஸ்தகம்னா அது கீதாபாஷ்யத்துக்கு சுவாமி நிகமாந்த மகாதேசியம் சாதிச்ச தாத்பரிய சந்திரிகை தான் அது. அதை சேவிச்சாதான் கீதைக்கு பாஷ்யம் பண்ண பாஷ்யக்காரர் வார்த்தையும் கூட அவ்வளவு அழகுன்றதும் தெரியும். இல்லைன்னா அதுலேயே சந்தேகம் வரும், பாஷ்யக்காரர் இப்படி சாதிச்சிருக்காரே ஏன் இப்படி சாதிச்சிருக்காருன்னு தோணும். ஆனால் பாஷ்யக்காரர் சாதிச்சது தான் பரமார்த்தம் அப்படிங்கிறதையும் தாத்பரிய சந்திரிகை சேவிச்சாதான். அதனாலே நமக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டம்னா, கண்ணன் கீதையை சொன்னார்ன்றது அதிர்ஷ்டம், அதை விட பாஷ்யக்காரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணாரேன்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், அதையும் விட பெரிய அதிர்ஷ்டம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அற்புதமாக ஒரு வியாக்கியானம் பண்ணி கொடுத்தாரு என்பது அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். அது நம்ம சம்பிரதாயம்னா அது கீதை முகமாக தெரிஞ்சுக்கணும்னா இது கீதையும் கீதாபாஷ்யமும் தாத்பரிய சந்திரிகையும் இந்த மூணு நாளையும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம ஆச்சாரியாருடைய கீதா காலக்ஷேபங்கள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கீதை அர்த்தம் சொல்லணும்னா நம்ம பிரிவாக தான் சொல்லணும். கீதையிலே யுத்தம் ஆரம்பிக்கிறதுன்றது விஷயம், திருதராட்டிரன் கேட்கிறான் சஞ்சயனை. சஞ்சயா, சண்டை ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏது ஆச்சு? ஒன்றும் தகவல் இல்லை. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுயுத்ஸ்வஹா மாமகா பாண்டவா செய்வா கிமகுர்வத சஞ்சயா. என்ன ஆச்சுரா? தர்மக்ஷேத்திரமாச்சு அது. அந்த தர்மக்ஷேத்திரத்தில் போனாலே எல்லாருக்கும் தர்மம் தானே மனசில் வரும். தர்ம பிரகாரம் நடக்கிறதுன்னா அந்த க்ஷேத்திரத்தில் தானே எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவா. அவளுக்கு சுவாவமே மாறி போயிடும். அந்த க்ஷேத்திரத்தில் யுத்தம் நடக்கிறது, என்னதான் நடக்கிறது சொன்னேன் நீ தான் அப்படின்னு கேட்குறான். அப்போது சஞ்சயர் சொல்கிறார், 10 நாள் முன்னாடி சண்டை ஆரம்பிச்சது. அர்ஜுனன் பெருமாளை பார்த்து சொன்னான், ரதம் ஸ்தாபய மேச்சுதாய் ஆவதேனான் நிரேக்ஷேகம் யோத்துகாமான் அவஸ்திதான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதா. அர்ஜுனா, கிருஷ்ணா, சேரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்து, நம்மோட சண்டை போடுறதுக்கு எவன் வந்திருக்கான்னு பார்க்குறேன்னு அவ்வளோ கம்பீரமாக போகிறான். சேனையை பார்க்குறான், பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சு. எல்லாரும் நம்மாத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தவா, அவாத்து ஃபங்க்ஷனுக்கு இவா போயிருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா உட்காந்து ஷாட் இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா ஆசீர்வாத பஞ்சாதிகள்லாம் சொல்லி ஆசீர்வாதம் அக்ஷதையெல்லாம் போட்டு வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு வந்தவா. அவள்லாம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும்னு எப்பவும் சாதாரணமாக உறவுக்காராளாக இருந்து நினைச்சுண்டுவா. அத்தனை பேரும் இப்போ எதிர் வரிசையில் நிற்கிறா, சண்டைக்கு வந்து நிற்கிறா. அதுக்கு மேலே பீஷ்மாச்சார் துரோணாச்சார் வந்து நிற்கிறார். எந்த ஆச்சாரியன் எதை சொன்னாலும் கேட்கணுமோ நாம, அந்த ஆச்சாரியனே சண்டைக்கு வந்து நிற்கிறார். அந்த ஆச்சாரியன்டே உனக்கு எதுக்குடா ராஜ்யம் போடா அப்படின்னு சொன்னான்னா மொத்தத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒன்றும் வேண்டாம், ஆச்சாரியன் சொன்னதே போரும்னு சந்தோஷமாக காட்டுக்கு போனோம். அந்த ஆச்சாரியன் சண்டைக்கு வந்து நிற்கிறார், ஒழிச்சு போடுறான் வர்றா உன்னான்னு. ஆச்சாரியாவை எதிர்த்துண்டு ஒரு சண்டையா, பீஷ்ம பிதாமகர் இருக்கார் அவரை எதிர்த்துண்டு பெரியவா, அப்பாவெல்லாம் விட பெரியவர். அப்பா சொன்னாலே கேட்கணும், தாத்தா சொன்னால் அதை விட கேட்கவே வேண்டாம். அப்பா சொன்னா தான் கேட்கணும், அதுதான் தர்மம்னு ராமாயணத்தில் நிரூபித்தார். அப்படி இருக்குது, அப்பாவுக்கு அப்பா கோஷ்டியில் இருக்கிறவர் தாத்தா வர்றார், அவர் சொல்கிற அவர் வந்து நிற்கிறார் சண்டைக்கு. யார் எதுக்கு இவாளெல்லாம் சண்டை போட்டு நம்ம என்ன, இவாளெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சா விட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி யாருக்கு பத்திரிக்கை போடுறது? ஒருத்தருமே இருக்க மாட்டாளே. இவாளுக்கெல்லாம் பத்திரிக்கை போட்டு இவன் நீங்கள்லாம் வாங்கோ, நமக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, எல்லாரும் சந்தோஷமாக வாங்குவோம்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு பத்திரிக்கை போடுறதுக்கு கூட ஒரு ஆசாமி இல்லாமல் என்னத்துக்கு சண்டையை போட்டு என்ன பண்ண போகிறோம் நாம்? அது மாத்திரம் இல்லை, அவளெல்லாம் சாகடிச்சு, இவாளெல்லாம் சாகடிச்சு, ஆச்சாரியனை கூட சாகடிச்சு, தாத்தாவை கூட சாகடிச்சு, இன்னும் கேட்டான்னா இவாளெல்லாம் சாகடிச்சா இவாத்தில் இருக்கிற அந்த பெண்டு பிள்ளைகள் எல்லாரும் நம்ம ஆற்றுல வந்து ஒருத்தர் ஒருத்தர் எல்லா வெத்தில பார்க்கு மஞ்சள்லாம் கொடுத்து மாற்றிண்டு சந்தோஷமாக கலகலான்னு நகையை நட்டுமா சிரிச்சுண்டு எப்படி போவா? இவாளெல்லாம் இவாளுக்கெல்லாம் இனிமேல் யார், இவாளுக்கெல்லாம் இனிமேல் ஒரு சுபமே கிடையாதா, மங்களமே கிடையாதா அவளுக்கு? இனிமேல் இப்போ அந்த பெண்டுகளுக்கு யாரும் வெத்தில பார்க்க கூட கொடுக்க மாட்டேன், ஆத்துக்கார் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி என்னத்துக்கு எல்லாரையும் அழிச்சுட்டும் நாம் வந்து யுத்தம் பண்ணி என்ன சாதிக்க போகிறோம்? பேசாமல் ஒன்றும் வேண்டாம், என்ன இந்த உடம்புக்கு என்ன தேவையா இருக்கு? ஏதோ ஆகாரம் தேவையா இருக்கு, ஏதோ உடுத்திக்கிறதுக்கு ஒரு துணி, இது எங்க வேணாலும் தான் கிடைக்கிறது. பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு தோன்றது, அங்கதானே ஆரம்பிக்கிறது கீதை. ஆனா இருந்தாலும் அவனுக்கு தான் சொல்றது நியாயமானு தெரியல. அதான் சொன்னார், அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில். இந்த அர்ஜுனனுக்கு இப்பொழுது இந்த மாதிரி ஒரு இரக்க குணம் வந்ததே, இது நியாயமானு கேட்டா அஸ்தான ஸ்நேக காருண்யம்னுட்டு, அது நியாயம் இல்லைன்னு. எப்படி நியாயம் இல்லைன்னு தான் பெருமாள் பின்னாடி உபதேசம் பண்ண போறார். அவன் கேட்குறான் பெருமாளை, கண்ணா எனக்கு ஒன்றும் புரியல கண்ணா, இத்தனை பேர் சண்டைக்கு வந்திருக்கா, இவாளோட சண்டை போடணுமா? அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் ஒரே நடுங்கிறது. மனசெல்லாம் ஒரே கிளி பிடிச்சு போச்சு. இவனுக்கு பயமும் கிளியும் இவனுடைய கோழைத்தனத்தினால இல்ல, இவனுடைய வீரத்துக்கு முன்னாலே இவாள்லாம் பதற மாதிரி அழிஞ்சு போயிடுவாளே. நம்ம வீரத்துக்கு முன்னாடி இவாள்லாம் நிச்சயமா சாக போறாளே. இப்படி சாகத்துக்குன்னு வந்து நிக்கிறாளே, நம்ம உறவுக்காரா, நமக்கு பந்துக்களா இருக்கிறவா அப்படின்ற ஒரு தைரியத்தினாலே வந்த கிளி. பயத்தினாலே வந்த கிளி கிடையாது, தைரியத்தினால வந்த கிளி. அப்போ பெருமாளை பார்த்து அழறானவன், கண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கிளியா இருக்கு, என்ன ஆக போறதோ, இவாளெல்லாம் சாடிச்சுட்டான்னா அப்போ இனிமே இவா பெண்டு பிள்ளைகள்லாம் எப்படி, யாரும் காப்பாத்துறவா இல்லாம, குடும்பத்துல ஒரு தலைவன் இல்லை, மொத்த பேருக்கும் தலைவனே இல்லைன்னா அந்த பெண்டுகள்லாம் என்ன ஆவாளோ, அவா பெண்கள்லாம் அவ கட்டுப்பாடு இல்லாம போயிடுவா, அப்புறம் என்னவோ என்னென்னவோ ஆயிடும், அவ யார் யாரோ அந்த பெண்களை என்னென்னவோ தீண்டுவா, அப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது, குழந்தைகள்லாம் அப்ப இனிமே க்ஷத்ரிய வம்சத்திலே எல்லாம் க்ஷத்ரியாளுக்கு நேர்மையான குழந்தைகளே பிறக்காது, என்ன எல்லா பெண்களெல்லாம் கெட்டு போயிடுவா, துஷ்டாசு ஸ்திரீஷு வார்ஷ்ணேயா, அதான் கேட்கணும். இந்த பெண்களுக்கெல்லாம் அப்புறம் கலப்பு திருமணம்னு ஆயிடுமே, என்ன ஆறுது கலப்பு திருமணம், மா தப்பாச்சே, அதனாலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொடுக்கறதான இந்த அவா கொடுத்தான்னா அந்த பிண்டம்லாம் பெரியவாள் ஏத்துக்க மாட்டாளே. நம்ம வம்சத்திலே நம்ம அனுஷ்டானத்தை நம்ம சம்பிரதாயத்தை கடைபிடிச்சு கொடுக்கறவன் தான் நமக்கு பிண்டம் கொடுத்தா ஏத்துப்பா, அதுதான் மூதாதையர்கள் வழக்கம், யாருக்கோ பிறந்தவன் வந்து கொடுக்கறதை அதையே போய் எப்படி பெரியவா ஏத்துப்பா, அப்போ அவளுக்கெல்லாம் பிண்டம் கிடையாது, தண்ணி கிடையாது, எள்ளு கிடையாது, ஐயோ சண்டைன்னு ஆரம்பிச்சா இப்ப எங்கேயோ போய் நிக்கிறத, அந்த பெண்கள்லாம் கெட்டு போய் அவ பெண்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அப்புறம் இப்படி ஒரு தர்மத்துக்கு புறம்பாக பிறக்கக்கூடியதான வம்சாவளியெல்லாம் நரகத்துக்கு தானே போகும், ஏன்னா அவளுக்கு அவளுடையதான பித்திருக்களை அவள் சரியா ஆராதிக்க முடியாது, பித்திருக்களை சரியா ஆராதிக்கிறவா நரகத்துக்கு தான் போவா. ஆக பித்திருக்களும் நரக பிதுக்களும் அவளுக்கு நல்ல கதி இல்லாம நல்ல கதி இருந்தும் கூட மேற்கொண்டு இந்த எள்ளு பிண்டெல்லாம் சரியா கிடைக்கலன்னா அவள் நல்ல கதியிலேயே கட்ட கதிக்கு தானே போறா, அவளுக்கும் கஷ்டம், பிறக்கிறவா வரும் வம்சாவளிக்கே கட்டம் கட்டுது. இது நடுவில் இப்படி காலத்துக்கெல்லாம் வம்சத்தை கெடுத்துட்டு ஒரு சண்டை என்னத்துக்கு. அது மாத்திரமில்ல, ஆச்சாரியன் எதிர வந்து நிற்கிறார், ஆச்சாரியன் சொன்னா எதை சொன்னாலும் கேட்கணும், அவரோட அவரை போய் அடிப்பாளா, அதுவும் என்ன இப்ப சண்டையில் அவர் கொன்னே போட்டுவிட்டா என்ன பண்றது, அதனால மொத்தத்தில் எதுவும் வேண்டான்னு அப்பதான் பெருமாள் சொல்ற. என்னடா இவாளெல்லாம் நீயாடா அழிக்க போற, அவனவன் கர்மாடா வந்து நிக்கிறான், யாரும் அழிய போறது கிடையாது உண்மையில, எல்லாரும் தான் இருக்க போறான். நான் எப்படி என்ன எல்லா நாளும் இருக்க போறோம்னோ அதே போல எல்லாரும் தான் இருக்க போறான். இருந்துட்டே இருக்கிறவன் நடுவுல ஒரு உருவத்தை கர்மாவனால எடுத்துக்கிறான், அதான் பிறவின்னு வந்து நிக்கிறான்டா. அந்த பிறவியும் அவனுக்கு முதல் மூச்சும் கடைசி மூச்சும் அவன் இஷ்டம் கிடையாது. நடுவுல வேணா ஏதாவது செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுக்கிறதுக்குன்னு அவனுக்கு ஒரு உரிமையை தருவனே வழிய, அது முதல் மூச்சும் கடைசி மூச்சும் அவனுக்கா விட்டு வச்சிருக்கேன், கிடையவே கிடையாதுடா. என்னைக்கு பிறக்கிறான் இன்னைக்கு போக போறான்றதெல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு, அவன் எப்படி போக போறான்னு எல்லாம் நிச்சயம் ஆகி போச்சு. இப்போ எதிர பார்க்குறியே இவ்வளோ பெரிய சேனை, இது மொத்தம் யார், சரீரங்கள் தானே, ஆத்மாவையா நீ பார்க்க போற, ஆத்மாவை உன்னால் அடிக்கவே முடியாதுரா, ஒருத்தனுடைய ஆத்மாவையும் நெருப்பு கூட கொளுத்தாது, அச்சேத்யோயும் அதாகியோயும், இவனுக்கு ஒரு ஆத்மாவையும் கொளுத்த முடியாது, ஒரு ஆத்மாவையும் வெட்ட முடியாது, எல்லாம் சாஸ்வதமாக இருக்கும். உடனே இந்த சரீரத்தை பார்த்தேன்னா உனக்கு ஐயோ சரீரம் போய் வாழலாம் அழிக்கிறோமேன்னு தோணும், சரீரம்ன்றது என்னடா, அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ரகாபரிதேவனா, சரீரம்ன்றது என்னது, ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறக்கச்சே 3 கிலோ 4 கிலோ இருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேருந்து அங்கே இருக்கிறேந்து சாமான்களெல்லாம் வாங்கி வாங்கி உள்ளே போடுறது, முதல்ல அப்பா அம்மா போடுறா, அதுக்கப்புறம் அதுவே எடுத்து போட்டுக்கிறது, பஞ்சாப்லேருந்து கோதுமை வருது வாங்கி உள்ளே போட்டுக்கிறது, ஆந்திராலேருந்து மிளகா வருது, அதையும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறது. தஞ்சாவூர்லேருந்து அரிசி வருது, அதையும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறது. கடைசியில் உள்ளே போடுற இந்த அரிசியும் கோதுமையும் மிளகாயும் பருப்பும் 3-4 கிலோ இருந்த குழந்தை 80 கிலோ ஆகி போகிறது, 100 கிலோ கூட ஆகி போகிறது. இந்த 3-4 கிலோலேருந்து 100 கிலோ ஆனது என்னது? இது நாடார் கடை சரக்குடா. இது நாடார் கடை சரக்கு அழிஞ்சு போச்சுன்னா ஒரு வாஸ்தவத்தில் ஐயோ, அரிசி மூட்டை அழிஞ்சு போச்சே, மிளகா மூட்டை சாகிறதே, கோதுமை மூட்டை சாகிறதே அப்படின்னு தான் அழணும். எவனாவது இப்படி அழிவானாடா, அழுவானாடா? அரிசி மூட்டை சாகிறதேன்னு ஒருத்தன் அழுவானா? எல்லாம் வந்து நிற்கிறதுலாம் என்னது? இது எல்லாம் அரிசி மூட்டைடா, எல்லாம் மிளகா மூட்டை, இது எல்லாம் கோதுமை மூட்டை. இது அவ்வக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரதா. இந்த அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எங்கேருந்தோ வந்தது, வந்து சேர்ந்து வரப்போது தெரியாது, வந்து சேர்ந்து இவன் வயிற்றுக்குள்ள போய் அப்படி மாம்சம் கட்டி ஆன உடனே தெரியுது. வியக்த மத்தியானி பாரதா, நடுவில் அப்படி ஸ்பஷ்டமாக தெரிகிறது சரீரம். ஆச்சு, வயசாகி போச்சு, ஏதோ போயிட்டான். அவ்வியக்த நிதனான் ஏவா, எங்கே போகிறது இந்த அரிசி மூட்டையெல்லாம்னு? அரிசியாக வந்தது, மாம்சமாக ஆச்சு, அடுத்தது இது எங்கேயோ கொளுத்த போகிறான். கொளுத்தினால் சாம்பலாக போகுது, சாம்பலாக போகிறதுக்கப்புறம் எங்கேயோ போய்ட்டுருக்கு, இவ்வளோதான். ஆனால் இப்படி அரிசியாக வந்து மாம்சமாகி கடைசியில் சாம்பலாகி போகிற இந்த வஸ்து இருக்கே, இந்த வஸ்துவில் எந்த வஸ்துவை பார்த்துட்டா அழகுது? உள்ளே இருக்கிற ஆத்மாவானது ஒரு நாள் அழிய போகிறதில்லை. அதனால் அழியாத ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த அரிசி மூட்டை வந்து மாம்சமாகி சாம்பலாக போகிறத பற்றி ஒருத்தன் புத்திசாலி அழுவானாடா? அதனால் விவேகம் வேணும், ஆத்ம விவேகம் வேணும். ஆத்மான்னா என்னன்னு தெரிஞ்சுப்போ, உனக்கு விவேகம் வந்துடும். ஆத்மான்னு இது என்பதாக ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். பெரிய ஞானஸ்வரூபண்டாவன், ஆனந்த ஸ்வரூபண்டா, நிர்வீகார ஸ்வரூபண்டாவன், ஆத்மஸ்வரூபம்னா இதுன்னு சொல்லிக் கொடுக்குறார். அப்புறம் இந்த சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னென்ன? அது ஒன்றுமில்லை, அது இயற்கைன்னு வஸ்து, அது அறிவில்லாத ஜட வஸ்து, அது எத்தனையோ சாமானாக கிடக்கிறது. அப்படி எல்லா சாமானும் சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு சரீரமாக ஒரு மாம்சபிண்டமாக வந்து சேர்றது. இந்த மாம்சபிண்டம் எவ்வளவு நாள் இருக்கும்னா, கர்மா இருக்கிற வரைக்கும் இருக்கும், அது போயிடும். இந்த மாம்சபிண்டமானது இப்படி சரீரமாக நிற்கச்சு, இந்த சரீரத்துக்கு சும்மா இருக்க முடியாதுடா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இந்த மாம்சபிண்டமானது அது அப்படியே சரீரமாக ஒரு ஆத்மாவுக்கு சரீரமாக நிற்கச்சே, அதனால சும்மாவே இருக்க முடியாது, எத்தையாவது செய்யும், ஏதாவது நினைப்பு மனுஷனுக்கு வந்துட்டு தான் இருக்கும், எதையாவது பேசாமல் இருக்க முடியாது. இவன் மனசு சும்மா இருக்காது, வாக்கும் சும்மா இருக்காது, கை கால் சும்மா இருக்காது. இது எதுக்காக வந்திருக்கு? இது மூணும் எதுக்கு இந்த மனுஷனுக்குன்னா, கீதையில் இதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் அதை சொல்கிறேன், அதை இங்கே கீதையில் இவ்வளோ ஸ்பஷ்டமாக இல்லை. ஒரு மனுஷன் தன்னை ஒரு மரத்தோடையோ இல்லை ஒரு மிருகத்தோடையோ ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு மரம், 300 வருஷம் மரம் இல்லை 200 வருஷம் மரம், இது பிரமாதமாக வளர்ந்துருக்கு. ஒரு 20 வயசு பையன் கையில் கோடாரி எடுத்துட்டு போகிறான், வெட்டி சாய்ச்சிட்டு வந்துடுறான். 200 வருஷமாக யாராலையும் ஒரு கேடும் இல்லாத வளர்ந்த மரத்தை ஒரு 20 வயசு ஆள் போய் வெட்டிட்டு வந்துடுறான். எப்படி அவனுக்கு சாத்தியமாச்சு? அடுத்தது, பெரிய யானை மிருகங்களில் பெரிய வஸ்து யானை, யானை சுதந்திரமாக சுற்றுறது, யானையினுடைய பலத்துக்கு மனுஷனால் கிட்டேயே போக முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு பள்ளம் வெட்டி வைக்கிறான், யானையை பிடிச்சின்னு போயிட்டுறான். எப்படி முடிஞ்சது? அந்த மரமும் ஒரு, அதுவும் ஒரு ஜீவராசி தான். இந்த மாதிரி யானை சிங்கம்லாம் இதுவும் ஒரு ஜீவராசி தான், மனுஷனும் ஒரு ஜீவராசி தான். இந்த ஜீவராசியாக இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு ஸ்தாவர ராசிகளையும் மிருகராசிகளையும் எப்படி ஜெயிச்சுண்டு நிற்கிறான்னா, அவனுக்கு இருக்கிறது புத்திசாலித்தனம் மாத்திரம் இல்லை, புத்திசாலித்தனம் மற்ற ஜாதிகளுக்கும் உண்டு, ஆனா அவனுக்கு பெருமாள் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிறது ரெண்டு கை ரெண்டு கால். அந்த மரத்துக்கு கை இல்ல, இந்த மனுஷனுக்கு கை இருக்கு. கைய கொண்டு வந்து வீசுறான், கோடாலியால வெட்டி தீச்சுடுறான், கையால பெரிய பள்ளம் பண்றான், யானையை பிடிச்சுடுறான். மனுஷனுக்கும் மத்த மிருக தாவரங்களுக்கும் இருக்கிறது வித்தியாசம் என்னன்னா, அந்த சரீரம் தான், சரீரத்துல இருக்கிற கை தான், கை தான் இவனை வித்தியாசப்படுத்துறது. அதனால தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுண்டு தான் தனிய ஒருஷனா எங்க பார்த்தாலும் உலகம் பூரா தானே வியாபிச்சு நிக்கிறான் இன்னைக்கு. ஆனா அந்த கைய கொண்டு அவன் என்ன செய்யணும்னா, இப்படி மரத்தை வெட்டுறதோ இல்ல மிருகத்தை பிடிக்கிறதோ, இது மாதிரி ஜீவனாம்சத்துக்காக மாத்திரம் இந்த கைய பெருமாள் கொடுக்கல, இதே கைய கொண்டு வந்து அவன் பெருமாளுக்கு கை கூப்பிடுறதுக்காக கொடுத்தான். இது அதுகள்லாம் செய்யாது, அந்த மரம் செய்யாது, யானை செய்யாது, அந்த கூப்பிடறதுக்கு கொடுத்த கைடாது. அதான் அங்க சொல்றேன், சரீரம் எதுக்கு கொடுத்துருக்கான்னா, இந்த சரீரத்தை கொண்டு கண்டதையும் செய்யறதுக்கு அதால முடியும், சரீரத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா யார் சரியா இந்த சரீரத்தை உபயோகப்படுத்துறானோ, உத்தரேத் ஆத்மராத்மானம் ஆத்மானம் அவசாதையேது, ஒருத்தன் தன்னை சரியா நடத்திக்கணும், தன்னை சரியா நடத்திக்கிறதுக்கு தான் சரீரம் கொடுத்துருக்கு. இந்த கை எதுக்கு? பெருமாள் காலை பிடிச்சிக்கிறதுக்கு. இந்த கால் எதுக்கு? அந்த பெருமாள் எங்க இருக்கார், நான் அந்த பெருமாளுக்கு திருப்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்க இங்க தேடி பார்க்கறதுக்கு கால். ஆனா சரீரத்தை கொண்டு என்னமோ செய்வான், அதுதான் இப்ப எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறா. சரீரத்தை கொண்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பிறவிலேயே சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா, இந்த உலகத்துல காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கிறதுக்குன்னு ஒரு நாலு ஜாதியை ஏற்படுத்தி வச்சிருக்கேன், அவனவன் அந்தந்த ஜாதி கர்மாவை தான் பண்ணணும், அதுக்கு தான் தர்மம்னே பேரு. தர்மம்னா என்ன பேருன்னு கீதையில, தர்மம்னா என்னன்னா அவனவன் தன்னுடைய ஜாதி கர்மாவை பண்றதுக்கு தான் தர்மம்னு பேரு, அதுக்கு தான் இன்னொரு பேரு ஸ்வதர்மம்னு பேரு. அந்த தன்னுடைய ஜாதி கர்மாவை பண்றதுக்காக தான் ஒருத்தன் ஒரு பெரிய கம்பெனி வைக்கிறான், அந்த கம்பெனி பிரமாதமா நடக்கிறது. என்னன்னு இருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனியில, அந்த கம்பெனியில பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இருக்கு, அப்புறம் வந்து பெரிய ஃபேக்டரி இருக்கு, அது சேல்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த எஜமானன் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறான். அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிச்சு, அதுல முதல்ல அந்த கம்பெனி ஒழுங்கா நடத்துறதுக்கு உண்டானதான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இருக்கணும், அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கா. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் என்ன பண்ணணும், யார் யார் என்ன பண்ணல, பண்ணினா என்ன அவளுக்கு, பண்ணலைன்னா என்ன அப்படின்றதுக்கு அவளுக்கு ரூல் போடுறதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு வேண்டியிருக்கு. ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்குன்னு என்ன பண்ணுறோம், அவளும் ஒரு கன்சல்டன்ட்டில் தான் வச்சுக்கிறாள். அந்த கன்சல்டன்ட்டு சொல்லிக் கொடுக்குற பிரகாரம் அந்த பாஸ் வந்து ஃபேக்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறார். ஆக யார் யார் வேண்டியிருக்குன்னா, கன்சல்டன்ட்ஸ் முதல்ல தேவையா இருக்கு, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையா இருக்கு, எல்லாம் போக ப்ரொடக்ஷன் தேவையா இருக்கு. ப்ரொடக்ஷன் இருந்தா தானே, ப்ரொடக்ஷன் பண்றவனே கொண்டு போய் வெளியில வித்துட்டு வரதில்ல, அதுக்கு அது வெளியில மார்க்கெட்டிங் அதுக்கெல்லாம் தனியா ஆள் வச்சிருக்கா. மொத்தம் என்ன இருக்கு ஒரு கம்பெனியில, என்ன அந்த கம்பெனி எப்படி நடத்தணும் அப்படின்னு அப்பப்போ அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றவா ஒருத்தர், அந்த ரூல்ஸ் கரெக்டாக நடக்கிறதா அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வெட்டி ப்ரொடியூஸ் பண்ணான்னா அதை வந்து வெளியில் கொண்டு போய் விற்று கித்து கொண்டு வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு, அந்த கம்பெனிக்கு வேண்டிய ப்ராடக்ட் பண்ணித்தரத்துக்குன்னு அதுக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஆக இப்போ இது நாலு இருந்தால் தான் இந்த நாலு பேருக்குமே சாப்பாடு. இதுதான் ஜாதிங்கிறது, ஜாத்தின்னா என்னமோ நினச்சிக்கிறோம் எல்லாரும், ஜாதின்றது இவ்வளோதான். முதல்ல கன்சல்டன்ட்னா அவளுக்கு கன்சல்டன்சி தான் தெரியும், அவளுக்கு அவளை கொண்டு போய் நீ சேல்ஸில் போட்டு நீ வித்துட்டு வா அப்படின்னு சொன்னா, இல்லை ப்ரொடக்ஷனில் வேலை செய்யினா அவளை செய்ய தெரியாது. அதே போல் இது அப்படியே ஒரு பரம்பரையாக பரம்பரையாக இருந்தேன்னா அதில் ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். ஒரு நாள் ஒருத்தன் கன்சல்டண்ட்டாக இருக்கான், அடுத்தது அவன் பரம்பரையில் இன்னொருத்தன் ப்ரொடக்ஷனில் போகிறான், இன்னொருத்தன் சேல்ஸில் போகிறான்னா இது சுற்றி சுற்றி அந்த 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 ஜீன்ஸ்லேயே அந்த எஃபிஷியன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக பெருமாள் எப்படி ஜீன்ஸ்லயே எஃபிஷியன்சி வச்சு நாலு வர்ணத்தை பரப்பிச்சு வச்சிருக்கண்டான்னு சொல்றார் கீதையில. என்னன்னா, ஒன்று வந்து யாருன்னா பிராமணன். அவனுக்கு விஷயங்களை வித்தியைகளை கத்துக்கிறதுக்கும் வித்தியைகளை சொல்லி கொடுத்து இது இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்றதுக்கும் அவனுக்கு ஒரு தகுதி. அடுத்து இன்னொத்தன் எல்லாத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணி மொத்தத்தையும் சரியா நடக்கிறதான்னு காவல் காக்கிறதுக்குன்னு அவன் க்ஷத்திரியன். அடுத்தது வைஷ்யன், அவன் வியாபாரம்லாம் பண்ணி வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது, அதுக்கு உண்டான லாபங்கள் எல்லாம் திரட்டி கொடுக்கறது. அது என்ன இருந்தாலும் வேலை செய்யணும், ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணி கொடுத்தா தானே அவனை சூத்ரன். ஆக இப்படி பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்னு நாலு வர்ணத்தை உண்டாக்கி வச்சுருக்கார். இந்த வர்ணத்தை உண்டாக்கினது சாதுர்வர்ணியம் மயா திருஷ்டம் குண கர்ம விபாகஜகான். அது மாத்திரம் இல்லை, இவனை இந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி வேணும். க்ஷத்ரியன் எப்படி நிற்கணும்னா, எத்தனை விழுந்து எழுந்து உழைச்சி சண்டை போட்டு அட்டி வாங்கினா கூட திருப்பி எடுத்து நின்று அட்டிக்கிறதுக்கு அவனுக்கு உடம்புல தெம்பு வேணும். அதுக்கு வேண்டியதான ஆகாரம் வேணும், அதுக்கு வேண்டிய கோபம் வேணும். அவனுக்கு சாந்தமாக இருந்து சத்துக்க சத்து அசத்துன்னு தெரிஞ்சு பார்க்கறது விஷயம், அதுக்கு உண்டான உடம்பு பக்குவம் வேணும் ஒருத்தனுக்கு. அவன் பிராமணனாக இருப்பான். அதனால் பெருமாள் சொன்னார், ஏய் உடம்புன்றது சிஸ்தி பண்ணி வச்சிருக்கனே, அது அவனுடைய ஜாத்தின்னு சொன்னால் அந்த ஜாத்தியில் குணம் இருக்குது, கர்மா இருக்குது. அவன் என்ன செய்யணுமோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உடம்பும், அதே மாதிரி அந்த உடம்பு. இப்போ பார்க்குறோம் நம்ம ஜாத்திங்கிறது எல்லாத்துலேயும் உண்டு, எதாலேயும் ஜாதி உண்டு. மரம் பார்க்குறோம், வெறும் மாமரம் மாத்திரம் பார்க்குறோம். மாமரத்தில் இமாம் பசந்த்னு ஒரு ஜாதி, தே அதே இன்னும் சேலத்து மாம்பழம் மல்கோவா மாம்பழம்னு சொல்லி அது பங்கனப்பள்ளின்னு ஒன்று சொல்கிறா, நீலம்ன்றா பீட்டன்றா. இது ஒன்றுன்னும் பார்க்குறதுக்கு மரமாக இருந்தாலும் மாமரமாகவே இருந்தாலும் ஒன்றுன்னு ஒவ்வொரு ஜாதியாக தான் இருக்குது. அந்தந்த ஜாதியை அப்படி அப்படியே அந்தந்த விதை போட்டு தான் அந்தந்த ஜாதியை நாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வேறு தான் கிடைக்க போகிறது. அது போலத்தான் தேக்கு மரம்னா தேக்கு மரம் தான், சந்தன மரம்னா சந்தன மரம் தான், தேக்கு சந்தனம் ஆகிடாது, மரம் தானே அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதனுடைய குவாலிட்டிஸு, அதனாலே வரக்கூடிய உபயோகங்கள் இதெல்லாம் வேறையாக தான் இருக்கும். அதே போலத்தான் பெருமாள் மனுஷனுக்கு, அதான் கீதையிலே சொன்னார், நான் ஜாத்தியை உண்டாக்கியிருக்கேன் இல்லையா, அவாவா அந்தந்த ஜாத்தியை ஜாதி தொழிலை செய்யணும். பிராமணனுக்கு என்ன தொழில் கொடுத்துருக்குன்னா, அவனுடைய உடம்பு இவ்வளோதான், அவன் உடம்பு அடி தாங்காது. க்ஷத்ரியன் உடம்பு அப்படி இல்லை, ஒரு கையை வெட்டினா இன்னொரு கையால் மாத்திரம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வருவான், அந்த மாதிரி ஒரு இரும்பு உடம்பு க்ஷத்ரியன். வைஷனுக்கு அந்த வியாபார தந்திரம், அங்கே எங்கேயும் ஓடி எப்படியாவது அந்த சாமானை எடுத்து செஞ்சு போட்டு பரட்டி கொண்டு வந்து கொடுக்கறது வியாபார தந்திரம். அது சூத்ரனுக்கு அப்படி உழைக்கிறதுக்கு உண்டானதான சாமர்த்தியம். இது ஒத்தனுக்கு இதை மிக்ஸ் பண்ணிட்டா எல்லாம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். இந்த நாளும் எப்படி சாதாரணமாக ஒரு 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 ஃபேக்டரின்னா ஒரு ப்ரொடக்ஷன்னா ஜீவிக்கிறதுக்கு வேணுமோ அதே போல தான் ஓவராலாக பார்த்தா பிரபஞ்சத்தில் இந்த நாலு காரியம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நாளை தவிர வேறு ஒன்றுமும் நடக்கலை. அப்போ இது அப்படியே பரம்பரையாக நடத்தின்னு வர்றதுக்காக அது ஜீன்ஸ்லேயே பெருமாள் வச்சார். பிராமணன்னா என்ன, முதல்ல என்ன வேணும் உலகத்துக்குன்னா, உலகத்துக்கு காப்பாத்திரவன் வேணும், அவன் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவன் க்ஷத்திரியன் போகணும், அவன் தான் போலீஸ்காரன், அவன் தான் மிலிட்ரி, அவன் தான் எல்லாத்தையும் ஊரில் இருக்கிறவாள்லாம் எல்லாரும் பத்திரமாக ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு. இல்லை அவன் நிற்கணும். அவன் எப்படி நிற்கணும்னா, ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னா உயிரை கொடுத்து உயிரை திருணமாக மதித்து அந்த எதிர்த்து நின்று கடைசி வரைக்கும் ஒன்றும் உயிர் போகணும் இல்லைன்னா ஜெயிக்கணும், அப்படி நிற்கணும். அவன் அப்படி நிற்காமல் போயிட்டா அவன் எதிராளி வருவான், வந்து உலக ஊரில் இருக்கிற மொத்தத்தையும் இஷ்டப்படி துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். இவன் அந்த மிலிட்டரியும் போலீஸும் உயிரை கொடுத்து நிற்கிறேன் அப்படின்னு இவன் தன் உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சால் அவன் வரமாட்டான். என்ன அதுக்குள்ள அவன் நம்மளை வெட்டி போட்டான்னா நாம எப்படி பொழைச்சு போக முடியும் அப்படின்னு அப்படி. அதனால இன்னைக்கு மிலிட்டரி எல்லையில நிக்கிறதுனால தான் இங்க கண்ட்ரிக்குள்ள தர்மங்கள்லாம் நடக்கிறது, கோயில் இருக்கு, ஆராதனம் இருக்கு, பூஜை இருக்கு, யாகம் இருக்கு, எல்லாரும் இருக்கு. அவாவா காரியத்தை பாக்குறான். அவன் எல்லையில நிக்கிறவன் உயிரை கொடுக்கறதுக்காக நிக்கணும். அப்படி அவனுக்கு உயிரை கொடுக்கறது தர்மம், அவனுக்கு ரட்சிக்கிறது தர்மம். அந்த ரட்சணத்துக்கு எல்லையா உயிரை கொடுக்கறது அவனுக்கு தர்மம். அவன் அந்த தர்மத்தை பண்ணலைன்னா அப்புறம் உலகத்துல ஒரு தர்மமும் நடக்கவே நடக்காது. அதனாலே க்ஷத்ரியனுக்கு யுத்தம்னு வந்ததுன்னா அதை பராமரிச்சிக்கவே கூடாது. இந்த யுத்தம்னா வந்ததுன்னா உடனே நின்று உயிரை கொடுக்கற அளவுக்கு போராடணும். ரொம்ப நன்னா இருக்கு. சாகரத்துக்குன்னு ஒரு ஜாத்தியானா க்ஷத்ரியன் எந்த சமயத்துல அடி வாங்கி யுத்தத்துல சாகரானோ, ஒரு சண்டையில சாகரானோ, அடுத்த க்ஷணம் அவனுக்கு தேவ சரீரம். இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கச்சே வேணா இந்த சரீரம் வசதியா இருக்கும், அடுத்த க்ஷணம் அவன் தேவ சரீரத்தை அடையச்சே அப்பாடா போயும் போய் இந்த க்ஷத்ரியனாவா இருந்தோம் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷமா போயிடுவான் அவன். இது அனுகிரகிச்சிருக்காரு பெருமாள். அதனால சொல்ற டேய் கிருஷ்ண அர்ஜுனன் கிட்டாதான் சொல்ற, நாலு ஜாதியும் அவாவா கர்மாவை பார்க்க வேண்டியதுதானடா. உடம்பு என்னமோ சும்மா இருக்காது. என்ன கர்மாவை பார்க்கறதுன்னா, நான் சாஸ்திரத்துல சொன்ன கர்மாவை பார். பிராமணன் பார்க்க வேண்டியது என்ன? அது தெய்வ தொழில். அவன் பிராமணன் பார்க்க வேண்டிய கர்மா தெய்வ தொழில் தான். இவாள்லாம் லௌகீகமான தொழில் பண்ணுவா, ஆனா அந்த லௌகீகமான தொழில எல்லாத்துக்கும் தெய்வ அனுகிரகம் வேணும். அந்த தெய்வ அனுகிரகத்தை வாங்கி தரத்துக்கு தெய்வத்துக்கிட்ட சுத்தமா பரிசுத்தமாகவே பரப்பிலேருந்து முடிகிற வரைக்கும் பரம்பரையாவே ஒரு சுத்தமாவே இருந்து மந்திர சக்தியோடயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பரம்பரை இருந்தா தான் தெய்வத்துக்கிட்ட போக முடியும். அப்பதான் தெய்வமானது இந்த பூஜையை ஏத்துக்கும். கண்டவன் கொடுக்கற பூஜையெல்லாம் ஏத்துக்காது. அதனாலதான் பிராமணன் என்ன சொல்லிட்டு நிலத்தேவர்னு சொன்னான், பூசுரால்னு சொன்னான், பூமியில இருக்கிற தெய்வங்கள்னு சொன்னான். இந்த பூமியில இருக்கிற தெய்வங்களான பிராமணால் தெய்வங்கள் போலயே இருந்து பரிசுத்தமா வாழ்ந்து இவன் வேதம் உண்டு, வைதிகம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, தேவ பூஜை உண்டு என்று சொல்லிக்கொண்டு அந்த தெய்வங்களுக்காக வாழ்ந்து அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கணும். இவன் தொழில் அவ்வளவுதான். இப்படி இவன் தெய்வத்தை பூஜிச்சு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஜனங்கள் அவனை பார்த்துக்கணும். அந்த பிராமணன் அவன் பழப்புக்கு பார்த்துக்கணும். அந்த பழப்புக்கு பார்த்துக்கிட்டே பிராமணன், நான் க்ஷத்ரிய மாதிரி ராஜாவா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தோட அவ்வளோ பெரிய அதிகாரத்தோடலாம் வாழணும்னு பார்க்கக்கூடாது. அவன் பார்க்க வேண்டியதெல்லாம் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை நாம் திருப்தியாக வச்சுட்டு இருக்கோமா, அதுதான். இவன் இந்த தெய்வத்தை திருப்தியாக வச்சுட்டு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை க்ஷத்ரியனுக்கு இல்லைன்னா வைஷ்யனுக்கு அவனுக்கு பெற்று கொடுத்தான்னா, அவன் அமோகமா இருந்தான்னா அந்த அமோகமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பிராமணன் தான் சொல்லி அந்த பிராமணனுடைய ஜீவனத்துக்கு இந்த க்ஷத்ரியனும் வைஷ்யனும் சூத்ரனும் கொடுக்கணும். அதனாலதான் பிராமணார்த்தம்னு பேர். எப்படி இவனுக்கு பிராமணனுக்கு கொடுத்தான்னா, பிராமணனும் என்னன்னா நமக்கு பிராமண அதான் சொன்ன அசந்துஷ்டோ திஜோனஷ்டா அப்படின்னா, ஐயோ போராதுன்னு நினைக்கிறேன் பிராமணன் அவன் கெட்டு போயிட்டான். எப்ப அவன் போராதுன்னு நினைக்கிறானோ அப்ப அவன் கெட்டு போயிட்டான், ஸ்வதர்மத்தை விட்டுட்டான். அதுக்கு மேல ஸ்வதர்மத்தை விட்டதெல்லாம் மேற்கொண்டு பாபமாத்தான், பாபகாரியம்தான் பண்ணுவான் பிராமணன். எப்ப ஸ்வதர்மத்தை விடுறானோ அப்ப அவன் எப்ப தெய்வ தொழில விடுறானோ அப்ப அவன் பாபகாரியத்தை தான் பண்ணுவான். அதே மாதிரி க்ஷத்ரியனா இருக்கிறவன் போறோன்னு நினைச்சானா அவன் நினைக்கிறது தப்பு. எப்படி பிராமணன் போராதுன்னு நினைச்சா தப்போ, அதே போல க்ஷத்ரியன் போறோம்னு நினைச்சா தப்பு. அவன் போறோம்னு நினைக்க கூடாதான். இன்னும் நிறைய ஐஸ்வர்யத்தை சேர்த்துண்டு எல்லாரையும் நன்னா காப்பாத்திண்டு இன்னும் நன்னா பிரமாதமா இன்னும் பலசாலியா இன்னும் பெரிய ராஜ்யமா அப்படித்தான் இருக்கணும்னு அவனுக்கு சட்டம். அதான் பெருமாள் சொன்னார் கீதையிலே, உன் வேலை என்னடா சண்டன்னு வந்தான கிடைக்குமாடா இது, சுகிருதினோ பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம்னு. டேய் புண்ணியம் பண்ணாதானடா இந்த மாதிரி சண்டை கிடைக்கும், உனக்கு தெரியாதாடா க்ஷத்ரியனுக்கு சண்டை கிடைச்சா புண்ணியம்டா அது. என்ன சுவாமி சண்டை கிடைக்கிறது போய் புண்ணியமானா? இப்ப இந்த கருத்தை மனசுல நன்னா வச்சுக்கணும். எப்பொழுது ஒரு க்ஷத்ரியனானவன் உயிரை கொடுத்து கொண்டு ஒரு போலீஸாவோ இல்லைன்னா ஒரு மிலிட்டரிலேயோ நின்று தன் உயிரை கொடுத்து நான் இந்த பிரஜைகளை ரட்சிக்கிறேன் அப்படின்னு நிக்கிறானோ அப்பத்தான் ஊர்ல ஒரு சன்னியாசி கூட இருக்க முடியும். எந்த ஆசையும் இல்லாம இருக்கிற சன்னியாசி கூட ஊர்ல க்ஷேமமா இருக்கணும்னா அந்த எல்லைக்காவல் சரியா இருக்கணும், ஊர்காவல் சரியா இருக்கும். அப்போ க்ஷத்ரிய தர்மம்னாலே என்னன்னா அது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, ஆனா அது இன்னும் வேற ஷேப்ல இருக்கு. அவ்வளவுதான், உயிரை கொடுத்து நிக்கிறவன் தான் க்ஷத்ரியன். உன் ஜாதி என்னடா? க்ஷத்ரிய ஜாதி தானடா. அர்ஜுனா உன் வேலை என்ன? வந்திருக்கு யுத்தம், வந்திருக்கா போடு சண்டைய. இது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, இத்தனை பேர் வர வந்திருக்காளே, இவெல்லாம் சாக போறாளே, நீ இதெல்லாம் பாக்குற சாமர்த்தியமோ இந்த கர்மா, இந்த கர்மா கணக்கு உனக்கு எதுக்குடா? இந்த கர்மா கணக்கை பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கேன். உன்னுடைய தர்மத்தை பண்ணு, நீ தர்மத்தை பண்ணுன்னா ரொம்ப நன்னா இருக்கு. சண்டை போடுறத போய் ஒரு தர்மமா சொல்லுவானா பெருமாள்? எப்போ கீதையை சொல்றார் அப்படின்னா, கீதையை பெருமாள் சொல்ல ஆரம்பிச்சார் எப்போ? யுத்த ரங்கத்தில் சொல்றார். சண்டை போடுற சமயத்தில் கீதையை சொல்லி கொடுக்குற உயர்ந்ததான அத்தியாத்ம ஜானத்தை உபதேசம் பண்றார். அந்த அத்தியாத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணி நீ இந்த அத்தியாத்ம ஜானத்தை ஃபாலோ பண்ணி சண்டை போடுன்னு அவர். தேவையா இது? நடக்குமா இது? நான் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் கிளம்புறோம், பதறி போகிறோம். ஆஃபீஸ் கிளம்பிச்சே பதறி போகிறோம். தெருவில் போகிறோம், ஏதோ சீக்கிரம் போக வேண்டியிருக்கு, பதறி போகிறோம். இதை ரொம்ப சாதாரண காரியம் தலிகை பண்ணுறவா, தலிகை பண்ணிச்சே அதில் ஏதோ ஒரு அவசரமாக பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்து போகுது, பதறி போகிறோம். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கண்ணமதில் தான் பக்கத்தில் உப்பு ஒன்றா வச்சுருந்தா, சர்க்கரையும் ஒன்றா வச்சுருந்தா எடுத்து மாற்றி போட்ட, அவள் தான் கண்ணமதிலாம் உப்பாக போச்சு. நமக்கு ஒரே கவலையாக போகிறது, ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, இதை என்ன பண்ண போகிறோமோன்னு. ஏதோ குழந்தைகள் வெளியில் போகிறா, வர வரைக்கும் பதட்டமாக இருக்குது. பசங்க மார்க் வாங்கணுமே, படிக்கணுமே, பிரமாதமாக வரணும், எல்லாத்துக்கும் பதட்டம். இந்த பதட்டத்துக்கெல்லாமே இந்த மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குச்சு. யுத்தத்தில் நின்று ஒருத்தன் இந்த அடுத்த க்ஷணம் ஒருத்தன் அவன் தலையை சீவுவானோ, கையை வெட்டுவானோ, கால் போயிடுமோ, என்ன அப்படியே அம்பு வந்து போகிறது, முன்பக்கம் தொலைச்சி பின்பக்கம் போயிடுமோ, ரணம் வந்துடுமோ அப்படின்னு அவ்வளோ டென்ஷன். கீதைன்றது என்னென்ன, அதை டென்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குற சாஸ்திரம் அது. இது மனுஷன் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் எனக்கு, எப்போ எந்த காரியத்துக்கும் பதட்டம் தான். எழுந்ததுலேன்னு படுத்துக்கிற வரைக்கும் பதட்டம், படுத்தினோடனே திருப்பி எழுந்துக்கிச்சேவே பதறின்னு எழுந்துக்கிறான், நாளைக்கு நேரமாயிடுதேன்னு. இப்படி சாதாரண பதட்டத்துக்கே இவனுக்கு அத்தியாத்ம ஜானம் இல்லை. அவன் யுத்த ரங்கத்தில் பெருமாள் எதுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, அவ பிராணம் போக போகிறதோன்ற பயமும் பதட்டமும் இருக்கச்சே எவ்வளவு அத்தியாத்ம ஜானம் போகணுமோ அந்த அத்தியாத்ம ஜானத்தில் அட நாயிரத்தில் ஒரு பங்காவது ஒருத்தன் தினமும் ஜீவிக்கிற போது அவன் கடைபிடிச்சான்னா போறாதா என்ன? அதுக்கே அவர் சொல்யூஷன் சொல்லியிருக்கார். என்ன யுத்தத்தில் அத்தியாத்ம ஜானத்தை கடைபிடிச்சி சண்டை போடுன்னு சொன்னால், அது இருக்கிறத கொண்டு வந்து ஃபேமிலியில் வச்சுட்டான்னா ஒருத்த ஒருத்தனுக்கு இதுக்கு இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன டென்ஷனுக்கு ஒருத்தனுக்கு வைத்தியம் பண்ணி தர முடியும்? அதான் பெருமாள் பறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் ஒரு மனுஷன் எப்பவும் பதறான். யுத்த ரங்கத்தில் பதற மாதிரி ஒருத்தனுக்கு பதட்டம் நடக்காது, இருக்காது. மற்ற சமயத்தில் யுத்தத்தில் பதறவன் கூட எப்படி அத்தியாத்ம ஜானத்தை கடைபிடிச்சான்னா சௌக்கியமாக சுக துக்கம்ன்ற பாவனைகள்லாம் இல்லாமல் இருப்பான் அப்படின்றத சொல்லி கொடுக்குறார் கீதையில். அதனால ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும்ன்றதான ஆசையில தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். அர்ஜுனன் கிட்ட அந்த கீதையை உபதேசித்த போது இப்படி பதட்டத்திலேயே உச்சகட்டமான பதட்டத்தில், பதட்டத்திலேயே உச்சக்கட்டமான பதட்டத்தில் எப்படி தெளிவாக இருந்து நிர்மலமாக இருந்து ஆத்ம ஜானத்தோடே இருந்து இவன் சண்டை போடுறது, அந்த அனுஷ்டான சண்டைங்கிற ஒரு கர்மானுஷ்டானத்தை பண்ணினானா இவன் மோட்சத்தை அடையலாமே. அப்போ சண்டை போட்டே மோட்சத்தை அடையிறவனாக இருந்தானே, சாதுவாக இருந்து மோட்சத்தை அடையிறவனுக்கு எவ்வளோ ஈஸியான வழியை சொல்லியிருப்பார் பாருங்க கீதையில். அதுதான் கீதை. பிராமணன் அவன் தெய்வ தொழிலை பண்ணிண்டே தன்னுடைய கர்மாவை பண்ணிண்டே பகவானிடத்த போய் சேரணும். க்ஷத்ரியன் தன்னுடையதான தொழிலான ரக்ஷக தொழிலை பண்ணிண்டே பெருமாளிடத்திலே போகலாம். வைஷ்யன் தன்னுடைய வியாபார தொழிலை பண்ணிண்டே பெருமாளிடத்திலே போகலாம். சூத்ரன் தன்னுடையதான தொழில் உழைப்பு தொழில் இருக்கு, அதையே செஞ்சுட்டு பெருமாள் அடைஞ்சுடலாம். அவனவன் பிறந்தது கர்மாவனாலே பிறந்தான். அந்தந்த வம்சத்தில் எந்த வம்சத்திலே பிறக்கிறவனும் ஒன்றும் தானே சங்கல்பிச்சுண்டு நான் இங்கே தான் பிறப்பேன்னு சொல்லிட்டு வந்து பிறக்கல, கர்மாவனால தானே வந்து பிறக்கிறான். அப்படி கர்மாவனாலே வந்து பிறக்கிறவன் கர்மாவை செய்யணும். பழைய கர்மாக்களை அழிக்கும்படியானதான நல்ல கர்மாக்களை செய்யணும். கர்மாவை எப்படி அழிக்கலாம்னா, கெட்ட கர்மாவெல்லாம் எத்தால் அழிக்கணும்? முதல்ல நல்ல கர்மாவனால தான் அழிக்கணும். அதனால தான் முதல்ல பெருமாள் கர்மயோகத்தை உபதேசம் பண்றார், அடுத்தது ஞான யோகத்தை உபதேசம் பண்றார், அடுத்தது பக்தி யோகத்தை உபதேசம் பண்றார் என்று ஸ்ரீ ராமானுஜர் நம்முடைய பாஷ்யக்காரர் பெருமாள் கர்மம் ஞானம் பக்தி என்ற மூன்று விஷயங்களை வரிசையா உபதேசம் பண்றதா சாதிச்சார். முதல் 12 அத்தியாயம் தான். ஆனா சங்கராச்சாரியர் ஏற்கனவே பெருமாள் அப்படி உபதேசிக்கல, கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் உபதேசிச்சார். எப்படி ரெண்டு பேரும் கர்மா முதல்ல உபதேசிச்சார்னு ஒத்துனுட்டா, அடுத்தது ரெண்டாவது பாஷ்யக்காரர் ஞானத்தை உபதேசிச்சார், ஞான யோகத்தை உபதேசிச்சார்னர். ஆக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ன்றது ராமானுஜருடைய உபதேசம். கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்ன்றது இந்த வரிசையில் உபதேசிச்சிருக்காருன்னு சங்கரருடைய உபதேசம். இது சங்கரர் அத்வைதத்தை சொல்றதுக்காக கீதா அத்வைதத்தை தான் சொல்றது அப்படின்னு அது அப்படி அத்வைத வழியில் எடுத்துட்டு போய் வியாக்கியானம் பண்றார். என்ன ஆச்சரியம்னா அதே ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்றார். அதான் அங்க அதே ஸ்லோகத்தை எடுத்து எந்த ஸ்லோகம் பக்தி யோகத்துக்கு சொல்லியிருக்குன்னு சொல்றோமோ அதே அவர் ஞான யோகத்துக்கு சொல்லியிருக்குங்கிறார். எந்த ஸ்லோகம் ஞான யோகத்துக்கு சொல்லியிருக்கணுமோ அதை பக்தி யோகத்துக்கு சொல்லியிருக்குங்கிறார். ராமானுஜருடைய வழி என்ன, சங்கரருடைய வழி தேவையில்லை. வேணா அதில் என்ன தோஷம் இருக்குன்னு வேணா ஒரு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாமே வழிய, நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய வழி ராமானுஜருடைய வழி தான். அத்வைதம் தப்பு, அது தப்பான சித்தாந்தத்து பிரகாரம் கீதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதை தான் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துலேயும் காட்டினார், கீதா பாஷ்யத்துலேயும் காட்டுறார். இது ரொம்ப பிரமாதமாக எடுத்து காட்டி ஆச்சரியமாக இது அசைக்க முடியாதபடி காட்டுறவர் தாத்பரியச்சந்திரிகளே சுவாமி குமார் மகாதேஷி. கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் இதான் வழி, பெருமாள் அடையிறதுக்கு இதான் வழி. ஒரு ஜீவாத்மாவுக்கு சுவாவமான ஆனந்தம்னா அது பகவத் பிராப்தி தான். சுவாவமான ஆனந்தம் எப்படி வெயிலில் இருக்கிறவனுக்கு நிழல் சுவாவமான ஆனந்தமோ, பசிச்சவனுக்கு சாப்பிட்டா சுவாவமாக ஆனந்தமாக தெரியுமோ, அதே போல் இன்னும் எத்தனையோ சில சில அவஸ்தைகள்லாம் சில சிலதெல்லாம் ஆனந்தமாக தெரிகிறதோ அதெல்லாம் எல்லாம் அந்தந்த சரீரத்துக்கு உண்டா போல. மனுஷனாக இருந்தால் அப்படியே திருப்பதி லட்டை பார்த்த உடனே ஆசைப்படுவான், அப்படியே ரொம்ப தித்திப்பும் அத்தித்திப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாக்கில் ஜலம்லாம் வருது. இதே மாதிரி நாயாக இருந்ததுன்னா அது எதையோ பார்த்து, அது நாய் வேற எதையோ பார்த்து நாயில் பரமானந்தம் வாக்கு, அது நாக்கெல்லாம் ஜலம் கொட்டி போகிறது, அது பரமானந்த அமேத்தியத்தை ஆசைப்படுறது. சரீரமானது எந்த மாதிரியாக இருக்கோ, அது என்ன பிறவியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசை. ஆனால் சரீரம் இல்லாத சுத்த ஆத்மாவுக்கு அந்த பெருமாளோட அப்படியே கலந்துடணும். அது ஆனந்த மூர்த்தியாக இருக்கானே, ஆனந்த சமுத்திரமாக இருக்கானே, மொத்தம் பிரபஞ்சம் பூரா வியாபிச்சு மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சு இருக்கிற அத்தனை ஆத்மஸ்வரூபமும் அவ்வளவு தித்திப்பாக இருப்பானே, அவ்வளோ எப்பேற்பட்ட தித்திப்பு, அவ்வளோ தித்திப்பாக இருக்கிற பெருமாளோட அப்படியே கலந்து போயிடணும் அப்படின்னு தான் ஜீவாத்மாவுக்கு உண்மையாக சுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அதான் பிடிக்கும். அப்பேற்பட்டதான பிராப்தி அடையிறதுக்கு என்ன வேணும்னா அவனிடத்தில் ஆசை வேணும். அந்த ஆசை இருந்தால் பெருமாளுடைய கலந்துடலாம், அந்த ஆசைக்கு தான் பக்தின்னு பேர். அந்த ஆசை பல நிலைகள் உண்டு. கொஞ்சம் ஆசைப்படுறது, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மேலே அதிகமாக, அதுக்கும் மேலே அதிகமாக அப்படி ஆசைப்படுறதுன்னு உண்டு. ஆனால் எந்த ஆசையானது மோட்சமே தரும்னா அது அந்த உச்சக்கட்ட ஆசை. அது பெருமாள்னா அதுக்கு பெருமாளை தவிர வேறு ஸ்மரணக்கோ ஸ்மரிக்க கூட தெரியாத அளவுக்கு அப்படியே ஆசைப்பட்டு போகிறது இருக்கே அது உச்சக்கட்ட ஆசை. அந்த உச்சக்கட்ட ஆசை வர்றது நிலைமை இருக்கே அதுக்கு தான் பக்தி யோகம்னு பேர். இப்போது நாம் அப்படி மூச்சு விட்டுருக்கோம், கண்ணை திறந்துட்டுருக்கோம், காது வெளியிலேருந்து விஷயங்களெல்லாம் கேட்கறது, அப்போ நம்ம கவனம் செதறது. பார்க்குற விஷயத்தை என்னென்னு பார்க்காம இருக்க முடியாது, கேட்குற சத்தத்தை என்னென்னு கேட்காமல் இருக்க முடியாது. அப்போ நம்முடைய கவனம் செதறது. நாம் எந்த விஷயத்தை நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம கவனம் செதஞ்சு போகிறது. என்ன நம்முடைய தான சக்தி, நம்ம இந்த ஜானத்தினுடைய சக்தி இருக்கு. அந்த ஜானத்தினுடைய சக்தி கண் வழியாக போச்சு, இந்திரியங்களோடு சேர்ந்து போச்சு, எதிர் இருக்கிற வஸ்துக்களெல்லாம் கிரகிச்சு அதுக்குன்னு செலவழிஞ்சு போகிறது. காது வழியாக போச்சு, அதுக்குன்னு ஞானத்தினுடைய சக்தி செலவழிஞ்சு போகிறது. எல்லா சக்தியும் ஒன்னா திரட்டி வச்சு காதால கேட்கக்கூடாது, கண்ணால பார்க்கக்கூடாது, ஆசை மாத்திரம் இருக்கணும். அந்த ஆசை மாத்திரம் பகவத் விஷயமா இருக்கணும். அந்த பகவானுடைய தான் ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவங்கள் என்ன, எல்லாத்தையும் அளவு கடந்த ஆசையோட நினைக்கிற அந்த உச்சகட்டம் இருக்கு, அந்த பரமபக்தி யோகத்தினுடைய நிஷ்பத்தின்னு பேரு. அந்த பரமபக்தி, பரமபக்தி யோகத்தினுடைய நிஷ்பத்தி வரும்போது அப்படியே அவன் பெருமாளோடையே கலந்து விடுறான். அப்போ அவன் பெருமாளை அழைச்சுண்டு போகிறார். போனா வைகுந்தத்துல என்னைக்குமான வாழ்வடைகிறான். ஆனா அது லேசில் வராது. எப்படி வரும்? கண்ணை திறந்தா பார்க்காம இருக்க முடியுமா? நம்முடைய பார்வையை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ஒருத்தனால முடியுமா? காதை சத்தம் கேட்காம இருக்க முடியுமா? என்ன யோகாபியாசம் பண்ணா முடியும்னு சொல்றா. அந்த யோகாபியாசத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பெருமாள் சொல்லித்தர்றார். இந்த யோகாபியாசம் லேசில் வந்துடாதுரா, மனசு அடங்காது. சஞ்சலம்கி மன கிருஷ்ணா, மனசு அடங்குமா? வாயோரிவ சுதுர்கிரகம் அப்படின்னு காத்தை போய் ஒருத்தன் கையால் பிடிச்சி வச்சுக்க முடியுமா? அது மாதிரி தான் மனசை போய் ஒத்தனால அடக்க முடியுமா? அது முடியும் அப்படின்னு சொல்றோம். எப்படி முடியும்னா, அபியாசேனத கவுந்தேயா, முடியும்டா, கட்டாயம் முடியும். நீ என்னைய நினைச்சுட்டு மனசு அடங்கி போயிடும். அன்னைய நினைச்சுட்டு இருக்கிறதுன்னா எவ்வளவுனே நினைச்சுட்டு இருக்கிறது, நினைச்சுட்டே இருக்கணும். மன்மனாபவ மத் பக்தா, என்னைய நினைச்சுக்கோன்னா முடியுமா? அதான் முடிய மாட்டேங்கிறது. சரி, என்னையே நினைச்சுட்டு இருக்க முடியலையா? ஆமா, வாஸ்தவம் தான், உன்னையே நினைச்சுட்டு ஒரு இடத்துல இருக்க முடியல. ஒன்று பண்ணேன் அர்ஜுனா, இன்னொன்று ஒரு வழி சொல்றேன். நீ என்னை பத்தி உபன்யாசம்லாம் சொல்லுவாளே, காலக்ஷேபம்லாம் சொல்லுவாளே, அங்கே போய் உட்காந்துட்டு கேள. அப்போ அவ சொல்றதையே கேட்கறபடியே அமைஞ்சு போறதோ இல்லையோ? அவ சொல்றதையே கேட்டுட்டு இருந்தியானா அப்போ என் நினைவாவே இருப்பியோ இல்லையோ நீ அப்படின்னா? நான் காலக்ஷேபம் கேட்பேன், ஆனால் இருந்தாலும் எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்க முடியணும்? உன்னையே நினச்சிக்கிறதுன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நினச்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் மனசு எங்கேயோ போயிடுறது. அந்த மூணின்னு உன்னை நினைக்க ஆரம்பித்தா மனசு கொஞ்ச நாளைக்கெல்லாம் அது எங்கேயோ போய் சினிமா பார்த்துட்டு இருக்கு. அது 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 வேறு சினிமா பார்க்குறதுன்றதை மறந்தே போடுது. அப்புறம் திருப்பி அது வீட்டுன்னு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்துருச்சுன்னா இது இந்த பக்கமாக போய் இன்னொரு சினிமா பார்க்க போகிறது. அதனால் ஒன்றும் நினைக்க முடியல. சரி, உபன்யாசம் காலக்ஷேபம்னு போய் உட்காந்தா 1 மணி 1.5 மணி 2 மணி நேரம் கேட்கலான்னா அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் மேலே எங்கே உட்கார முடியுது? அதுக்காக ஒன்றும் செய்ய முடியல, உனக்காகன்னு ஒன்றும் செய்ய முடியல. ஒன் விஷயம் மறந்து போகிறது. சரி, அப்போ ஒன்று பண்ணு. அப்படி எனக்குன்னு கோயில் குளம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போ. அங்கெல்லாம் போய் கோவில் குளத்துக்குன்னு கைங்கரியம், எனக்குன்னு பெருமாளுக்குன்னு கைங்கரியம் பண்ணு. கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையோ? ஒரு நாளைக்கு நினச்சி பார்க்கறதுக்கு 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நினச்சி பார்க்க முடியும். உபன்யாசம் காலக்ஷேபம் பகவத் விஷயம் கேட்கறதுக்குன்னா 1 மணி 2 மணியும் முடியும். அதே கைங்கரியம்னு கோவில் கைங்கரியம் அப்படி அப்படின்னு அப்படின்லாம் வச்சுருந்தாங்கன்னா அது இன்னும் 4, 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் கூட அது கூட செய்யலாமோ இல்லையோ? என்ன உடம்புன்னா அது உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடும், காரியம் ஓடுமோ இல்லையோ? அப்படி நாமம் கண்ணா அது கூட ஓடும். ஆனால் இருந்தாலும் நீ உன்னை தவிர உன்னத்தையும் நினைக்கக்கூடாது, உங்ககிட்ட அப்படியே லயிச்சு போயிடணும்னு சொல்றியா, எப்படி முடியும்? அப்போ பெருமாள் சொன்னார், நீ உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேளு. நீ என்ன பண்ணுற, உனக்குன்னு என்ன பண்ணிக்கிற? எனக்குன்னு நான் குளிச்சுக்கிறேன், அப்புறம் எனக்குன்னு நான் சாப்பிட்றேன், நான் எனக்குன்னு வேலை செய்கிறேன், இன்னும் எத்தனையோ காரியங்கள்லாம் எனக்குன்னு பண்ணிக்கிறேன். உனக்குன்னு பண்ணிக்கிறியோ இல்லையோ? அப்போ ஒன்று பண்ணு, மன்னிமித்தமப்பு கருமாணி மதத்தமபி கருமாணி குருவன் சித்திமவாப்சியசி. டேய், ஒன்று பண்ணுடா, நீ உனக்குன்னு பண்ணுறியோ இல்லையோ, நீ உனக்குன்னு பண்ணுறதுலாம் பண்ணு. நீ எனக்குன்னு பண்ணுறதுன்னா தான் உன்னால் ஒன்றும் முடியாது. எனக்குன்னு பண்ணு, கோவில் வந்து கைங்கரியம் பண்ணுன்னா ரொம்ப நாளே பண்ண மாட்டேன். நீ உனக்குன்னு பண்ணுற கர்மாக்கள் நிறைய உண்டோ இல்லையோ, அந்த உனக்குன்னு பண்ணுற கர்மாக்களை நீ பண்ணச்சே குளிக்கிறியா? அப்போ ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன, இப்போ பெருமாளுக்காகத்தான் குளிக்கிறோம் நாம். நம்ம சுத்தமாக இருந்தால் தான் பெருமாளுக்கு பிடிக்கும். அது சுத்தமாக இருந்து தான் பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். சுத்தமாக இருந்து தான் எந்த காரியத்தையும் பண்ணணும். அதனால் அந்த சுத்தமாக இருக்கிறதுக்காக நான் ஸ்நானம் பண்ணுறேன். நான் சுத்தமாக இருந்தால் பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால் எதுக்காக ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னா பகவத் பிரீத்தியர்த்தம் கர்மண்ய யோகியதா சித்தியர்த்தம் பிராத்த ஸ்நானம் அகம் கரிஷே. இந்த ஸ்நானத்தை பண்ணச்சே இது என்னால் பண்ண முடியாது, என்னால் அசையக்கூட முடியாது. பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார், எல்லாத்துக்கும் பெருமாள் தான் பண்ணுறார், நானாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு நினைச்சுக்கோ. என்ன அதிட்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக் விதம் விவிதாஜ பிருதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். ஒரு காரியம் நடக்கணும்னா இவர் முதல்ல சரீரம் வேணும். சரீரமே இல்லைன்னா ஒரு காரியம் கிடையாது. சரீரம் தான் காரியம் பண்ணும். வெறும் சரீரம் மாத்திரம் இந்த காரியத்தை பண்ணிடுமா? அது உள்ள ஜீவன் போகணும். சரி, வெறும் சரீரத்தோட ஜீவன் ஐசியூவில் படுத்துன்னு இருக்கு, என்ன காரியம் பண்ண போகிறது? அது கரணம்ச பிரசக்கு தான். இந்திரியங்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும். இது மாத்திரம் இருந்தால் போகாது. இருக்கு இந்திரியம், இருக்கு சரீரம், இருக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னா இவ்வளோ இருந்து என்ன பண்ணுறது? இவ்வளோ இருந்தால் போகாது. அது ப்ரீத்திங், ப்ரீத்திங் சரியாக இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது பிராணவாயு வேணும். அந்த பிராணவாயு தான் உள்ளே போனான்னா அது ரத்தம்லாம் நல்லா சுத்தி கித்தி வரும். அதனால பிராணவாயு உள்ளே போய் ரத்தம் சுத்தி இந்திரியங்கள்லாம் என்னென்ன தெம்பு அடைஞ்சு அதுக்கு மேலே இந்த சரீரமானது இந்த எஜமான கர்த்தாவை வச்சுட்டு ஒரு காரியம் பண்ணணும். இவ்வளோவும் இருந்தால் கூட அது அடுத்த க்ஷணம் ஜீவிச்சுட்டு உயிராக அதுக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் இருந்து அது நடந்து போய் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நான் ஒருத்தம் வேணும். இன்னொன்று, இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் சொந்தமாக ஒன்றும் தெம்பு கிடையாது. அதனால் அதிட்டானும் கதா கர்த்தா கரணஞ்சு விவித பிரத்யக்ஷ காத்து எல்லாத்துக்கும் நான் ஒருத்தம் இருக்கணும் அதை நடத்தி வைக்கிறதுக்கு. அதனால் நான் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, இது எல்லாம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் மொத்தத்தில் என்ன நினச்சிக்க போகிற, நீ குளிக்கிறியா? குளிக்கச்சே, இது என்ன நான் ஒத்தனா பண்ணுறேன்? இது இந்த சரீரம், இது நானாக பண்ணுறது? சரீரம் பெருமாள் கொடுத்தது, காற்று பெருமாள் கொடுத்தது, அதே இந்திரியங்கள் பெருமாள் கொடுத்தது, பெருமாளே கூட இருந்து நடத்துகிறார். இது மொத்தம் அஞ்சு பேரும் சேர்ந்து நடத்துகிற காரியத்தை நாம் ஒத்தனா செய்கிறதா நினச்சிருந்தா பொய். அது அஞ்சு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் செக்கு செல்லும்னா ஒருத்தன் கையெழுத்து போட்டால் செல்றதா இல்லையே? அஞ்சு பேர் தூக்கினாதான் இந்த மூட்டையை நகர்த்த முடியும்னா ஒருத்தன் மாத்திரம் அதுக்கு பேர் வாங்கினா நான் தான் இந்த மூட்டையை தூக்கி போட்டேன்னு சொல்லலாமா? அதே போல தான் இது அஞ்சும் சேர்ந்து நடக்கிறது. இந்த அஞ்சில் நான் தாண்டா முக்கியம். அதனால நீ குளிக்கிறியா? குளிக்கச்சே, பகவானே சுயாமிய சுரூபஸ்திதி பிரவர்த்தி ஸ்வஹேதைகிருதேனானேனாத்மனா ஸ்வகீயைச்சோபகரணைஹி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமருஹா சர்வசேஷி ஸ்ரீபதி ஸ்வஹேதபூதமிதம் பிராதஸ்நானாக்கியம் கர்மண்யதா யோக்கியதாதித்யர்த்தம் பிராதஸ்நானாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரியதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்ற எண்ணத்தை வர வச்சுக்கோ. இந்த மாதிரி எண்ணத்தோட குழி. அடுத்தது, அடுத்தது என்ன பண்ண போகிற? அடுத்தது ஆச்சு, ஆச்சு குளிக்கிற சமையல், சமையல்னா சாப்பாடு, பெருமாள் ஆராதனை, எதை பண்ணாலும் உனக்குன்னு பண்ணிக்கிற கர்மாவிலேயே நடுவில் நடுவில் என்னையும் சேர்த்துக்கோ. பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார், பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார்னு நல்லா மனப்பூர்வமாக சங்கல்பிச்சுக்கோ. எப்படி சங்கல்பிச்சுட்டே வந்தா அபியாசேனத்துக்கு வந்தியா பழகி போகிறது பற்றியா? நீ பண்ணுற படுத்துக்க போச்சே கூட, எப்படி படுத்துக்க போச்சே கூட, இப்போ ஸ்நானம் யோகம் அப்படிங்கிறது படு அந்த படுத்து தூங்கிறதுக்கு யோகம்னு பேர் வச்சுருக்கா. படுத்துக்க போச்சே சங்கல்பிச்சுக்கோ. பெரும் பகவான், பகவான் தான் என்ன இந்த மாதிரியான சயனம் அப்படிங்கிறதான யோகம் என்று சொல்லும்படியான இந்த அவஸ்தைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கார். அதனால இப்போ மேற்கொண்டு நான் இந்த யோகம் என்கிறதான சயனத்தை பகவத் பிரீதிக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு படுத்துக்கோ. பகவத் பிரீதிக்காக ஒருத்தன் தூங்குவான் அப்படின்னா, ஆமாம் இப்படி இப்போ நான் தூங்கினா தான் நாளைக்கு அனுஷ்டானத்துக்கு தெம்பு வேணாமா? இல்லையா, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் தானே எல்லாரும் தூங்குறான். அதே போல தான் நாளைக்கு நாளைக்கு ஆஃபீஸ் நானும் நாளைக்கு அனுஷ்டானத்துக்கு தெம்பு வேணுமே அப்படின்னு நினச்சி, இந்த பெருமாள் அனுஷ்டானம்னா நாளைக்கு இருக்குது, நான் அனுஷ்டானத்துக்காக தூங்கணும் அப்படின்னு நினச்சி தூங்கு. சரியா போச்சு. ஆக எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன என்ன நடுவில் நடுவில் நினச்சுட்டே வாணி, உனக்கு இதுதான் கர்மயோகம்னு பேர். கர்மயோகம்னா என்னன்னா கர்மாவில் பகவத் தியானத்தை சேர்த்துக்கிறது கர்மயோகம். நாம் பண்ணுற எந்த கர்மாவிலையும் அந்த கர்மாவோட இதை பெருமாள் நடத்துகிறார், பெருமாள் நடத்துகிறார், பெருமாளுக்காக தான் நடத்துகிறார், நமக்காக ஒன்றும் நடக்காது, எல்லாமே பெருமாளுக்காக தான் நடக்கிறது, இதை செஞ்சு வைக்கிறவரும் பெருமாள் தான், இதனாலே வாஸ்தவத்தில் முழு பயனையும் சந்தோஷத்தையும் அடைய போகிறவர் அவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிறது கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை பண்ணச்சே உன்னி உனக்காக பண்ணுற கர்மாக்கள்னு சொல்லச்சே உனக்காக அப்படின்னு நீ என்ன பண்ணுவ? உனக்காகனு சொல்லச்சே எதையாவது பண்ணிவிடாதரா? தப்பு காரியம்னு இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிடாத. நல்ல காரியம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, நல்ல காரியம்னு எது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதை மாத்திரம் பண்ணிவிடுவா. நீ தப்பு காரியத்தை பண்ணிவிட்டு தப்பு காரியத்தெல்லாம் பெருமாள் காரணம் பண்ணுறேன்னு நினச்சிக்காத, அதை விட பெரிய தப்பு எதுவும் கிடையாது. அதுவே பாவமா போயிடும். நீ நல்ல காரியம் பண்றியே, அத மாத்திரம் சாஸ்திர தஸ்மாத் சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தி விஹாரகதி. பாருடே, காரியாகாரிய வியவஸ்திதோ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே அப்படின்னு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, என்ன பண்ணணும்? கை சும்மா இருக்குமா, கால் சும்மா இருக்குமா? இருக்காது. ஏன்னா பசின்னு ஒண்ணு வச்சிருக்கானோ இல்லையோ பெருமாள், அந்த பசிக்காக எத்தையாவது ஒண்ணு வாயில போட்டுக்கணுமோ இல்லையோ, அந்த வாயில போட்டுக்கிறதுக்காக எழுந்து நடப்பானோ இல்லையோ. வாயில போட்டுக்க வச்சு எதை எடுத்து வாயில போட்டுக்கிறது அப்படின்னு, அடுத்தவன் சொத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறதா? இல்லைன்னா சாஸ்திரத்திலே சொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை வாயில போட்டுக்க முடியுமா? அப்ப பசிக்காகவே நாம சாஸ்திரத்தை தான் கடைபிடிக்கணும். இந்த வயத்துக்குன்னு அடுத்தவன் அடிச்சு உலையில போட்டா சாப்பிடுறது, அப்போ பசிக்காகவே இந்த உடம்பு வேலை செய்யறது. அந்த உடம்பு வேலை செய்யச்ச கெட்ட காரியத்தில் போயிடுத்துன்னா இந்த சரீரம் ஆத்மா திருப்பியும் அனர்த்தத்துக்கு போயிடும். அதனால சரீரத்துக்கு, சரீரத்தினுடைய வேதனைக்காகவே ஒரு மனுஷன் எல்லா காரியத்தையும் பண்ணித்தான் ஆகணும். அந்த காரியம் பண்ணாம ஒத்தனால் இருக்க முடியாது. நீ சொல்றியே நான் சண்டையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு, சண்டையை விட்டுட்டு போயிட்டேன்னா அதோட பசிக்காகவாவது ஜீவிக்க வேண்டாமா? அப்ப என்னத்த சாப்பிடுவ, என்னன்னு செய்வ? அப்ப நல்ல காரியம் பண்ணுவியா, கெட்ட காரியம் பண்ணுவியா? அப்ப நல்ல காரியம் தானே பண்ணணும். அந்த நல்ல காரியம் எது? உன் ஸ்வதர்மம் தானே நல்ல காரியம். நீ எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டாயோ அந்த தர்மத்தை பண்றது தான் உனக்கு ஸ்வதர்மம். அது அந்த காரியத்தை பண்ணாம நீ வேற ஒரு காரியத்தை பண்றேன்னு நீ சூஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா நீ ஸ்வதர்மத்தை விட்ட பாபம் உன்னை சும்மா விடாது. நான் தியானம் பண்ண போறேன்னா தியானம் ஆகுது மண்ணாகுதுன்னு பெருமாள். தியானமா? எப்படா வரும் தியானம்? தியானம் பண்றதுக்கு முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும்டா. தியானம் பண்றதுக்கு முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்னா தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சு அனுஷ்டிச்சு எல்லாமே பெருமாளுக்காகத்தான் பண்றோம் பெருமாளுக்காகத்தான் பண்றோம்னு தன்னுடைய தர்மத்தை நீ அனுஷ்டிச்சுண்டு வரைச்சே பகவத் ஸ்மரணம் இருக்கேன். அந்த பகவத் ஸ்மரணமானது உனக்கு தியானம் பண்றதுக்கு வேண்டிய கொடுப்பனையை கொடுக்கும். ஏதோ தியானம் வேற ஏதோ வந்து உனக்கு தியானம் பண்றதுக்கு கொடுப்பனையை கொடுத்துரும்னு நினைச்சிருக்கவே நினைச்சிடாது. நீ உடனே நான் தியானம் பண்ண போறேன், நான் சன்னியாசியா போயிட போறேன், அப்படியே போய் காட்டுல போய் மரத்தடியில உட்காந்துக்க போறேன்னு நினைச்சுண்டு போய் உட்காந்துட்டு பார்த்தானே தெரியும். கொஞ்ச நாள் உட்காந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் அப்புறம் சினிமா தான் மனசுல வந்து நிற்கும். இல்லைன்னா அந்த பாவி இந்த பாவி மகாபாவி இவன் தருத்தினா அவன் இவன் வேண்டாதவன்லாம் வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கும். தியானம் பண்ணணும்னா மனசாந்தி வேண்டாம. அந்த சாந்தி எப்படி வரும்? அதுக்கு வேண்டிய கொடுப்பனை எப்படி வரும்னா, ஏற்கனவே எவன் தர்மத்தை பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கானோ அந்த புண்ணியம்தான் அவனுக்கு தியானத்தை கொடுக்கும். அதனால நீ உன்னுடைய தர்மத்தை பண்ணு. இதுக்கு வேற ஏதோ வழி இருக்குன்னு நினைச்சுக்காதேன்னு கேட்டையில் உன்னுடைய ஸ்வதர்மத்தை தவிர அதனாலே வரக்கூடிய புண்ணியத்தை தவிர வேற எத்தாலையோ நீ அப்படியே மனசமாதி அடைஞ்சு மனசை சாந்திப்படுத்தி கொண்டு நான் என்ன என் மனசு நான் என் மனசை நான் அப்படியே நான் நிலை நிறுத்தி பகவத் தியானத்தில் ஈடுபட்டுறேன்னு போய் நின்றேன்னா நிற்கவே நிற்காது. ஏன்னா நீ உன் ஸ்வதர்மத்தை விட்ட பாவமே உன்னை சும்மா விடாது. பாவம் இருக்குச்சே தியானம் உருவம். அதனால நீ கர்மயோகத்தை பண்ணு. கர்மயோகமானது என்ன? உனக்கு என்று ஜாதி தர்மமாக விதிக்கப்பட்ட கர்மாக்களை தான் முதல்ல எல்லாரும் பொதுவாக சொல்லுவா. பெருமாள் அவர் சொல்லிவிட்டார், அவாவா டியூட்டியை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டார், அதனால என்னோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டா நான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி இங்கே வேலை பார்க்குறேன், அங்கே வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறது தான் என்னோட டியூட்டி, அதனால இந்த வேலையில் நான் 24 hours ரொம்ப சின்சியராக இருக்கேன், அதுதான் என்னோட டியூட்டி அப்படின்னா அதெல்லாம் தர்மத்தில் சேராது. நாம் பழைக்கிறதுக்குன்னு நாம் பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு அதில் ஒரே ஒரு சின்ன தர்மம் என்னென்னா அடுத்தவனை அடித்து உலையில் போடாமல். தர்மம் ரெண்டு விதம். அது என்னென்ன, அடுத்தவனை ஹிம்சை பண்ணி பொழைச்சிக்கிறதுன்றது ஒரு விதம், இல்லை நாம் யாரையும் ஹிம்சை பண்ணாமல் நமக்கு வேண்டிய தேவைகளை சேகரிச்சிக்கிறதுன்னு ஒரு விதம். இந்த ரெண்டு விதத்தில் நாம் ஜாதி தர்மத்தை விட்டுட்டு வேறு எந்த தர்மம் என்ன காரியத்தை பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணி பொழைக்கலை அப்படின்னு வேணால் ஒரு அந்த தர்மத்தினுடைய ஓரத்தில் வேணால் நாம் நிற்கலாமே வழிய, அது வாஸ்தவமான பூர்ணமான தர்மத்தை அனுஷ்டிக்கிறோன்னு கிடையவே கிடையாது. எல்லாரும் தப்பாவே பிரவச்சனம் பண்ணி கீதைய உலகத்துல எல்லாருக்கும் தப்பா சொல்லி கொடுத்துருக்கா. டூ யுவர் டியூட்டி அப்படின்னா ஒரு பிராமணன் சலூன் வச்சுட்டு சரச்சின் உட்காந்துட்டு இருக்கான், ரொம்ப சின்சியரா பக்குவமா சரச்சின் உட்காந்துருந்தா அது என்ன டியூவர் டியூட்டியில போய் சேருமான்னு? இவன் எதுக்காக பிறந்திருக்கான்? இவன் வேதத்துக்காகவும் வைதிகத்துக்காகவும் அத்தியனத்துக்காகவும் ஜனங்களை தன்னுடைய கட்டாட்சத்தினாலே எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்து பிறந்திருக்கான் இவன். ஆனால் பிராமணனுடைய தான ஸ்வதர்மமே வேற. அது இப்பொழுது எல்லாரும் ஏதோ அவாபா ஜீவனத்துக்காக ஏதோ ஒரு ஒரு நிலைமைக்கு போயிட்டோம்னாலும் நாம் அதில் என்ன கடைபிடிக்க பார்க்குறோன்னா அந்த பகவத் ஸ்மரணத்தையாவது வச்சுக்கலான்னு பார்க்குறோம், அவ்வளவுதான். ஆனால் இப்படி சொல்லப்பட்டதான் இப்போ பெருமாள் இங்கே உபதேசிக்கும்படியானதான ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனாலே வரக்கூடியதான பக்தி யோகத்திலே சாதிக்கும்படியானதான பகவானுடைய அப்படியே கலந்து போகக்கூடியதான சிந்தனை வரத்துக்கு இப்பொழுது நாம் ஏதோ அங்கங்கே புழைச்சுண்டு எங்கேயோ யாருக்கோ வேலை பார்த்துட்டு இருக்கிறது இருக்கு, இதெல்லாம் ஸ்வதர்மத்தில் சேரவே சேராது. இது கேட்குறவாளுக்கு பிடிக்காமல் கூட போகும், ஆனால் கேட்குறவாளுக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம சாஸ்திரத்தை வளைச்சி சொல்ல முடியாது. எவன் ஸ்வதர்மத்தை பண்ணுறானோ அந்த ஸ்வதர்மந்தான் புண்ணியம், அந்த ஸ்வதர்மந்தான் அவனை ரட்சிக்கும். எவன் ஸ்வதர்மத்தை விட்டு மீறுறானோ அவன் நிச்சயமாக தர்மத்தை கைவிட்டு வந்தான் அவன். அதான் கீதையில் பெருமாள் இவ்வளவு தூரம் சொல்லி அந்த கர்மயோகத்தை சொல்கிறார், பக்தி ஞான யோகத்தை சொல்கிறார், பக்தி யோகத்தை சொல்கிறார். இந்த கர்ம இப்போ இந்த ஸ்வதர்மமானது என்ன உபயோகப்படும்னா கர்மயோகமானது தேசியம் சாதிக்கிறார் பாருங்கோ, கர்மயோகமானது ஞான யோகத்தை நான் இடையிட்டும் இடையிடாதேயும் ஆத்மாவலோகன சாதனமாம். அதாவது ஒரு நாம் வெளியில் வஸ்துக்களை பார்க்குறோம், அந்த வெளியில் வஸ்துக்களை பார்த்து பிடிச்சி போகிறது அதே வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே பாடுபடுறோம். அது உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்து இந்த வெளியில இருக்கிற எல்லா வஸ்துவை காட்டிலும் கோடி பங்கு சந்தோஷமான வஸ்து அது. அதை பார்க்க தெரியல, கீதையில அதான் சொல்லிக் கொடுக்கிறே, முதல்ல அதை பாருடான்னு அவர் உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்துவை பாருடான்னு அவர். அது எப்படி பார்க்க முடியும், ஆத்ம வஸ்துவை போய் பார்க்க முடியுமான்னா அதான் நீ கர்மயோகம் பண்ணு. கர்மயோகம் பண்ணிட்டே இருந்தேன்னா இதுக்கப்புறம் நீ மூச்சை பிடிச்சுண்டு நீ மூச்சை பிடிச்சுண்டு இந்திரியங்கள்லாம் அடக்கி ஞான யோகம்னு சொல்கிறோமே, அந்த ஞான யோகம் பண்ணாலும் சரி பண்ணலைன்னாலும் சரி உனக்கு கர்மயோகத்தினுடைய பலத்தினாலேயே ஆத்மா தெரிஞ்சிடும், அந்த ஆத்ம சாட்சாத்காரம் வந்துடும். அப்போ இந்த ஆத்மாவானது பகவானுக்கே சொந்தம், இந்த பகவானுக்கே சொந்தமாக இருக்கிற இந்த ஆத்மாவை கொண்டு பெருமாள் பகவானுக்கே இஷ்டமானதான காரியங்களை ஸ்வதர்மத்தை என்ன பண்ண வைக்கிறாருன்னு எவன் எப்பொழுது தன்னுடைய கர்மாவிலே ஆத்ம சிந்தனையும் ஆத்ம சிந்தனையோடே சேர்ந்து பகவத் தியானத்தையும் கடைபிடிச்சுண்டு எப்படி ஒருத்தன் உட்காந்துக்கிறான் எழுந்துக்கிறான் அப்படியே சாப்பிட்றான் நடந்து போகிறான் எல்லா சமயத்திலையும் நமக்குள்ளே இருக்கிற பகவான் நம்மிடத்துலேயே பெருமாள் ஆவேசிச்சிருக்கார். பெருமாள் நமக்குள்ளே ஆவேசிச்சிருக்கிறதுனால தான் நம்மளே நடக்க முடியறது, பார்க்க முடியறது, பேச முடியறது, உட்கார முடியறது, எழுந்துக்க முடியறது, ஒரு காரியம் பண்ண முடியறது, எழுத முடியறது, படிக்க முடியறதுன்ற அளவில் எப்பொழுது ஒருத்தன் நம்ம பெருமாளுடைய ஆவேசம் நமக்குள்ளே இருக்குதுன்னு நினைச்சுண்டு அந்த பெருமாள் சக்தியினாலேயே நாம் எல்லாம் நடந்துக்கிறோம்னு நினைப்பு இருக்க அப்போ இந்த ஆத்மாவானது தானே கண்ணுக்கு தெரியும்னு இருக்கிறீர்கள். அதான் கர்மயோகமானது ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் ஆத்மா அவலோகன சாதனமாம் அப்படின்னு ஆத்மா தெரியும்னு. அது அவ்வளோ தூரம் சட்டுன்னு ப்ராக்டிஸுக்கு வராதுங்கிறதுனால அதுக்கடுத்து சொன்னார் அப்படியே அடுத்த கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணுன்னு. ஞான யோகம்னா என்ன, ஆத்மாவானது அப்படியே ஞான வஸ்துவானது அணுஸ்வரூபமானது ரொம்ப பிரகாசமானது ஆனந்த வஸ்துவானது அப்படியே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஹிருதயத்துக்குள்ளே அந்த ஆத்மாவானது இருக்கு 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 அப்படின்னு அதை அந்த யோக முகத்தினால யோகாபியாசம் பண்ணி வேற சிந்தனை இல்லாமல் ஆத்மாவை மாத்திரம் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்குச்சே அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால அதை ஆத்மா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் லேசில் தெரிஞ்சிடாது, அது தெரியும், அது ஒரு ஸ்டெப்பு. அது போல ஆத்மா தெரிஞ்சதுன்னா அடுத்து தெரிஞ்சதுன்னா அந்த ஆத்மாவை பார்த்த உடனே இவனுக்கு எப்படி சாதாரணமாகவே லோகத்தில் கிடைக்கிற இத்தனை வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கச்சே ஒரு ஞானத்தோட பார்க்கச்சே இது எல்லாத்துக்கும் உள்ள பெருமாள் இருக்கார் உயிரோட பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நமக்கு ஒரு அபியாசம் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இந்த ஆத்மான்ற இவ்வளோ ஆச்சரியமான வஸ்துவுக்கும் கூட பெருமாள் இருக்கார். அந்த உயிர் இருக்கிறதுனால தான் இந்த உயிர் இவ்வளோ நன்னா இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ விசித்திரமாக இருக்குது, இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தவன் உள்ளே இருக்கிற பெருமாளை நினச்சி நினச்சி அந்த அந்த உள்ளே இருக்கிற பெருமாள் தான் அவர் ஞானஸ்வரூபம், அவர் ஆத்மஸ்வரூபம், அவர் ஆனந்த ஸ்வரூபம். அந்த பெருமாள் எப்படி இருப்பார், அவரை பார்க்க வேண்டாமா, அவரை பார்க்க வேண்டாமா, இந்த ஆத்மாவுக்கு சத்தைக்கு இது இருக்கிறதுக்கே காரணமாக இருந்து உள்ளே இருந்து உயிராக இருந்து தாங்கிண்டு காப்பாற்றின்னு இருக்கிறவர் அப்படின்னு அந்த பகவத் விஷயத்திலே பிரேமம் வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறானோ அது பரபக்தின்னு பேர். அந்த மாதிரியான பரபக்தி இருக்கு. அந்த பரபக்தி அப்படியே பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், எப்படி ஆழ்வார் துடிச்சாரோ அது மாதிரி பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சிறார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாசி குறாராள் வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. ஒரே ஒரு மாட்டு ஒரு வாட்டி வந்துட்டு போக மாட்டியா? பாவியேனி பலனீ காட்டி படுப்பாயோ தாவி பையங்கொண்ட தளன் தாமரை கட்கே குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு பார்க்கணும். அப்படியே துடிப்பு வந்துடும் பெருமாள். பாவினீ என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன்னு ஆழ்வார் கேட்கிறார் பெருமாளை. என் கண்ணெதிர வந்துட்டு போகக்கூடாதான்னார். பெருமாள் சொன்னார், பாவியாச்சே நீ, உன் கண்ணெதிர வரணும்னு நினைக்கிறியே அப்படின்னு மனசில் அவருக்கு தோண பண்ணினார். உடனே அவர் சொன்னார், நான் மகா பாவியா இருந்தேன்னா அதுதான் வந்து மகா பாவி, என்ன போய் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறிய நியாயமா அப்படின்னு என்ன நேரம் வந்து வெஷிட்டு போயேன், என்னை வந்து ஒரே ஒரு வாட்டி என்னை வெஷிட்டு போயேன்னு அப்படி நேரம் வந்து வெஷிட்டு போயேன், அப்பயாவது நான் பார்த்துட்டுருவோம் இல்லையோ, அது போல பார்க்கணும்னு ஆசை வந்துடும். அதுதான் பரபக்தின்னு பேர். அப்படியே பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை வந்ததுன்னா அது ஒரு நாள் பெருமாள், ஐயோ இவ்வளோ பார்க்கணும்னு ஆசைப்படுறானேன்னு ஒரு நாள் எதிர வந்து நிற்பார். அந்த எதிர வந்து நின்ற உடனே அச்சோ இப்போ என்ன பெருமாளை பார்க்கணும்னு நினச்சோமோ அதை விட நாம் நினச்ச பிற பகவத் ஸ்வரூபத்தை போட கோடி பங்கு இவ்வளோ அழகா இவ்வளோ பிரியமா இவ்வளோ நன்னா இருக்காரே பெருமாள்னு அது அப்படி நினச்ச உடனே பெருமாள் மறைஞ்சு போயிடுவார். அது எப்போ பெருமாள் தன்னை வந்து காட்டுறாரோ அதுக்கு பரஜானம்னு பேர். அந்த பரஜானம்ன்றது அந்த பெருமாளை பார்த்த மாத்திரத்தினாலே இந்த பெருமாளையா இனிமே நாம விட்டு இருக்க முடியும், ஷோ என்னால் முடியலையேன்னு தவிச்சுண்டே இப்போ பகவானை தவிர வேற ஒன்றும் தெரியாமல் நிற்கிற அந்த யோக முகத்தினாலே இந்திரியங்களெல்லாம் அடக்கி பகவத் ஸ்மரணத்து மாத்திரத்துலேயும் நின்று இந்த பெருமாளை யோகம் பண்ணாமல் இருக்க முடியலையே, இந்திரியங்களை வெளியில் விட முடியலையே, கண்ணை திறந்து பார்க்க முடியலையே, ஒரு வஸ்துவை வெளியில காதால ஒரு வஸ்துவை கேட்க முடியலையே, எல்லாத்தையும் பிடிச்சி அடக்கின்றதான் வச்சுட்டு உக்காந்து பெருமாளைத்தான் பார்க்கறதுக்கு பிடிக்கிறது வேற ஒன்றும் பிடிக்கலையேன்னு சொல்லி அந்த பெரிய ஆசையில அப்படியே எந்த பெருமாளை பார்த்தோமோ அந்த பெருமாளை இனிமே பார்த்துட்டே தான் இருக்கணும், அவர் பெருமாளோட பேசிகிட்டே தான் இருக்கணும், பெருமாளை சேர்ந்துட்டு அப்படியே கலந்துடணும்னு. அது எப்படி ஆகும், எப்படி ஒரு ஒரு தேன் கடல்ல ஒரு எறும்பு விழுந்ததுன்னா அவ்வளவு சந்தோஷப்படுமோ அது மாதிரி அந்த பெருமாளோடே நாம் அவ்வளோ சந்தோஷப்படணும்னு விவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியேன்னு அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தில் கலந்து போயிடணும்னு நினைக்கிற அந்த பக்தி யோகம் இருக்கேன் அப்படின்னா நீ என்கிட்ட வந்துடுவிட. அதுக்கப்புறம் என்னடா இந்த லோகம்லாம் எவ்வளோ கேவலம்னு தெரியலையா, நான் உனக்கு சொல்லித்தரேன். கீதையிலே பெருமாள் இப்படி கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை வரிசைப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பாஷிகார் வியாக்கியானம் பண்ணார். உடனே இதெல்லாம் பார்த்தான், கண்ணால் எதையும் பார்க்கவே பிடிக்கல ஒன்றை மாத்திரம்தான் பார்க்க பிடிக்கிறது, காதால் எதையுமே கேட்க பிடிக்கல ஒன்றை மாத்திரம்தான் பார்க்கணும்னு தோன்றுறது, இப்படி இந்திரியங்களெல்லாம் அமுக்கி வச்சுட்டு நான் ஒன்னிடத்துல நினச்சுட்டே இருக்கணும்னா இது என்ன நடக்கிற விஷயமா, மன்மனாபவா மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குருவோம் ஆமே வைஷி சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமேன்னு நீ சொல்கிறதுலாம் கேட்கறதுக்கு தான் நன்னா இருக்கு, செய்யறதுக்கு ஒரு அம்சம் கூட முடியாதே, என்னால் இப்படி என்ன முடியாத காரியத்தை பண்ணுன்னு சொல்லி இப்படி எனக்கு சொல்லி கொடுக்குறியே கண்ணா அப்படின்னு அவன் கண்ணு அழுகே முதிர்த்து அவனுக்கு பெருமாள் சொல்லி கொடுக்குற பகவத் பிராப்தியை நினைச்சா பரமானந்தமா இருக்கு, ஒரே ஏக்கமா இருக்கு. ஆனா பெருமாள் நீ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா முடியாததெல்லாம் பண்ணணும்னு சொல்றியே, என்ன 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 கஷ்டப்படுத்தணும்னே சொல்றியே கண்ணா அப்படின்னு ஒரே அழுகு முதிர்த்து அவனுக்கு. அப்பதான் பெருமாள் சொன்னார் சரம ஸ்லோகத்தை சொன்னார், சரம ஸ்லோகத்தை சொன்ன, ஏன்டா இவ்வளோ கஷ்டமானதுக்கெல்லாம் கூட நீ இவ்வளோ கஷ்டத்தை பண்ண வேண்டா, நீ சரணாகதி பண்ணுடா, நீ இவ்வளோ அந்த அந்த பக்தி யோகத்தினாலே சாதிக்கிறத நான் தரேன்டா, கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன்டா, கொடுக்கறதுக்கு நான் யாருக்காவது கொடுக்கலாமான்னு காத்துன்ருக்கேன்டா, என்கிட்ட சரணாகதி பண்ணுன்னு சொல்லி சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார் என்று அந்த கீதையினுடைய அர்த்தத்தை அப்படி பாஷிகார் ரொம்ப ஆச்சரியமா இந்த வழியில சொல்லிக் கொடுத்தார். அந்த பாஷிகார் சொன்ன ரீதியிலே ஓரளவு இப்போ நம்ம லாங்குவேஜில் தமிழ் பாஷையிலே நமக்கு சொல்லலாம்னு இப்போ இந்த ஒரு ஒன் ஹவர் உபன்யாசம் பண்ணோம். இது கீதை ரொம்ப ஆச்சரியமானது, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமுமே மணிக்கணக்காக அனுபவிச்சுக்கலாம். அதில் இவ்வளவு தூரம் பக்தி யோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஏற்பட்ட வசந்து பக்தி யோகத்தினாலே கிடைக்கக்கூடியதான முக்தி என்கிறதான பரமானந்த ஸ்திதிக்கு நான் ஒன்று சரணாகதி என்கிற சின்ன உபாயம் பண்ணியானா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்பதாக இந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடையதான முக்கியமான குறிப்பு அந்த சரம ஸ்லோகத்தில் இருக்கேன்னு பாஷ்யக்காரர் அந்த சரம ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணச்சு, அதை சரணாகதி பரமாக வியாக்கியானம் பண்ணச்சு. நீ பக்தி யோகம் பண்ண முடியலன்னு சொன்னியடா, பக்தி யோகம் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு, நீ பக்தி யோகம் பண்ணுறதுக்கு உனக்கு முடியலன்னு சொன்னதுக்கு, நீ அதுக்கு கூட சரணாகதி பண்ணு, பக்தி யோகத்தை நான் உனக்கு இப்போ சாதிச்சு கொடுக்குறேன் என்பதாக. பக்தி யோகத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு சரணாகதியை அங்கே சொல்றதா கீதா பாஷ்யத்திலே வியாக்கியானம் பண்ணார் பாஷ்யக்காரர். ஆனால் அதையே ரகசியமாக ரகசியார்த்தங்களை சொல்லும்போது அது சாட்சாத் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சரணாகதின்னு வியாக்கியானம் பண்ணார். சில பேர் கேட்பா கீதா பாஷ்யத்தில் அப்படி சொன்னாரே, அப்புறம் சரணாகதி கத்தியத்தில் சரம ஸ்லோகத்தில் சரணாகதியை நேரம் மோட்சத்துக்கு உபாயமாக கூட காட்டியிருக்காரே அப்படின்னு சொல்லுவா. இது ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காரே, இது சரியான்னு கூட கேட்பா. அது ரகசியம், ரகசியமான சரணாகதியானது விசுவாசம் உள்ள வாழ்க்கு மாத்திரம்தான் அது உபாயம்னு சொல்லணும். மற்ற வாழ்க்கெல்லாம் வெறுமை சொல்லி புஸ்தகம்லாம் எழுதி அவனவன் கேள்வியெல்லாம் கேட்டுண்டு இந்த விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி நம்ம எதுவும் செஞ்சிட முடியாது, செய்யக்கூடாதுன்றதுனாலே பாஷ்யக்காரர் எப்பவுமே சரணாகதியை பற்றி வெளியில் ரொம்ப பேசவே மாட்டார். ஸ்ரீவாஷ்யம் பூரா எழுதி ஒரே ஒரு வரியில் தான் சொல்லியிருக்கார் சரணாகதியை பற்றி. அதே போல தான் கீதையிலையும் சொல்லச்சே, இந்த மோட்சத்தை கொடுக்குற உபாயம் சாட்சாத் உபாயம் சரணாகதி அப்படின்றத வியாக்கியானம் பண்ணாமல் பொதுவாக வியாக்கியானம் பண்ணி விட்டார். இது பக்தி யோகத்தையே சாதிச்சு கொடுக்கும். எப்படின்னா அது சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கோ, நாய் எடுத்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தர் கல்யாணத்துக்கு பேசினா, நல்ல பொண்ணு தான், அப்புறம் பிள்ளையாத்துக்காரா, பிள்ளையாத்துக்காரால் கேட்டால் பொண்ணாத்துக்காரா உங்களுக்கு என்ன இப்போ என்ன சீர் பண்ணணும், குழந்தைக்கு பொண் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, எங்காவது பொண்ணுக்கு என்ன சீர் எதிர்பார்க்குறோங்கோ அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னார் நாங்கள் ஏற்கனவே பெரிய பிள்ளைக்கு ஒரே விதமாக தான் சொல்லிவிட்டோம், என்ன உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், நாங்கள் எதுவும் கேட்கல, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் பெரிய பிள்ளைக்கும் அதே தான் நடந்தது. அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது பிள்ளைக்கு இங்கே போய் இப்போ ரெண்டா எங்காவது ரெண்டாவது பிள்ளைக்கும் நீங்கள் அதே போல் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கோன்னு சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கோ, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கோ, உங்களால் எவ்வளோ இவ்வளோ தான் செலவழிக்க முடியும்னா இவ்வளோ செலவழிச்சுக்கோங்கோ, எவ்வளோ செலவழிக்கிறதுனாலும் செலவழிச்சுக்கோங்கோ, இல்லையா? ரெண்டுமே அர்த்தம். அதே போல தான் பெருமாள் கீதையில் சரமஸ்லோகம் சொன்னது அவன் அர்ஜுனனுக்கு, ஏய் பக்தி யோகத்துக்கு சாதனமாக பிரபத்திங்கிறதான சரணாகதியை பண்ணாலும் பண்ணு, இல்லைன்னா சாட்சாத் மோட்சத்துக்கு சரணாகதி பண்ணுனாலும் பண்ணு. நான் சரணாகதின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன், எப்படி அவா சொன்னால் பாருங்கோ, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கோ அப்படின்றது தான் எங்காத்த ஃபார்முலா. வர மாட்டு பொண்ணு அவளால் என்ன முடியுமோ அந்த சீரோடு வந்தால் போகிறோம் அப்படின்றது எங்காத்த ஃபார்முலா, அவ்வளோதான். அந்த ஃபார்முலாவில் கொஞ்சமும் பண்ணிட்டு வரலாம், நிறையவும் பண்ணிட்டு வரலாம். ஆனால் சொல்லச்சே அந்த அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, ஃபார்முலா சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள அவா கொண்டு அவளுக்கு வேண்டியது அவாவுக்கு செஞ்சுன்னு வந்துட போறா, அவ்வளோதான். அதே போல தான் இங்கே பக்தி யோகத்தை சரணாகதிக்கு பக்தி யோகத்துக்கு அங்கமாக சரணாகதியை விதிச்சார் கீதையில் அப்படின்றது கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் தான். ஆனால் அந்த பெருமாள் சொன்ன அந்த சரம ஸ்லோகம் இருக்கு, அந்த சரம ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு என்ன அபிப்பிராயம்னா, எப்படி இப்போ சொன்னோம் பாருங்கோ, உங்காத்து பொண்ணுக்கு நீங்கள் பிடிச்சதை பண்ணுங்கன்றது சொல்கிறது எங்காத்து ஃபார்முலான்னு, அதே மாதிரி பெருமாள் சரணாகதின்றது அவனுடைய ஃபார்முலா. அதில் பக்தி யோகத்தை சாதிக்க முடியலையேன்னு அழுதியானா, அந்த பக்தி யோகத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வேண்டி இடைஞ்செல்லாம் போய் நீ பக்தியை பெரிய பக்தி யோகி ஆகிறதுக்காக நீ சரணாகதி பண்ணுக்கோ அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்னால் பக்தி யோகம் கிட்டேயே போக முடியாது, நான் நேராக உங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னா அதுக்கும் அதே சரணாகதின்ற ஃபார்முலா வச்சுக்கலாம். ஆக எப்படியாக்கும், உங்காத்து பொண்ணுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கோன்னு சொல்கிறது எங்காத்து எங்காத்து ஃபார்முலான்னு பொருள் சொல்லுவாளோ, அதே போல் சரணாகதியை சொல்லச்சே பெருமாள், நான் சரணாகதின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன், இதான் அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டார் சர்வ தர்மான் ஸ்லோகத்தினாலே, அந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டார். இதனாலே உன்னால் முடிஞ்சதை பண்ணின்னு வந்து சேரு. நீ பக்தி யோகம் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கும் இதுதான் வழி, மோட்சமே வேணும்னு கேட்டனா அதுக்கும் இதான் வழி, எப்படியா இருந்தாலும் சரணாகதி என் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால தான் இதை ரகசியமாக சொன்னா தான், இதில் சும்மா புஸ்தகம் எழுதி வெளியில் எல்லாரோடையும் இப்போ பெருமாள் சரணாகதியை சொல்லியிருக்காரு அப்படின்னா 100 கேள்வி கேட்பானுங்க அப்புறம். அதனால் இதெல்லாம் கேள்வி கேட்டு சண்டையை போட்டு ஸ்தாபிக்கிற விஷயம் கிடையாது. ஐயோ இந்த இந்த ஆத்மாவை இந்த ஜென்மாவில் நான் எப்படி காப்பாற்றிப்பேனோ தெரியலையேன்னு ஆச்சாரியன்கிட்ட வந்து அழற சிஷ்யன்கிட்ட, எங்க வாடா உனக்கு ஒரு வழி வச்சிருக்குண்டா, பெருமாள் சொல்லியிருக்கார் சரணாகதின்னு, ரொம்ப விசுவாசமானது அது, அதை செய்யறப்பா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திண்டு பெருமாள் கிட்ட போய் இந்த சிஷ்யன் அழறானேன்னு சொல்லி ஆச்சாரியன் அழுது பெருமாள் கிட்ட பண்ணி கொடுக்குற வேண்டிய விஷயம் இது. அதனால சிஷ்யனும் அழுது ஆச்சாரியனும் அழுது பெருமாள் கிட்ட கேட்டு வாங்கி வர வேண்டிய மோட்சங்கிறதான உபாயத்தை சொல்ல சரணாகதி இருக்கு. மோட்சத்துக்கு உபாயமான சரணாகதியை போய் புஸ்தகம் எழுதியா எல்லாருக்கிட்டையும் போய் விசாரம் பண்ணிட்டு இருக்க முடியும்ன்றதுனால பாஷ்யக்காரர் சரணாகதியை பத்தி புஸ்தகமும் எழுதலை. அப்புறம் சரணாகதி கத்தியம்னு ஒன்று சாதிச்சு நாம சரணாகதியா பண்ணினோமோ இல்லையோன்னு தெரியாம போயிட்டு போறதேன்னு சொல்லி அதை மாத்திரம் சரணாகதி கத்தியத்துல கொஞ்சமா சாதிச்சுட்டு போயிட்டார். ஆனா தேசிகன் இப்படியே மறவா மறவா இருந்தாருன்னா கடைசியில இது மறைஞ்சே போயிடும். ஏற்கனவே மறைஞ்சு போயிடுத்து, திருப்பியும் தான் நாதமுனிகள் கொண்டு வந்து கொடுத்தார், இப்படியே போனா திருப்பியும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும்னு இதை காப்பாற்றணும்னு பெரிய கிரந்தமாக ரகசியத்தில் ஏசாரமாக ஆச்சரியமாக சாதிச்சு சரணாகதி சாஸ்திரம்னா பாஷ்யகார திருவுள்ளமாக என்ன சொல்லி கொடுத்தான்றது ஒரு வரியும் விடாமல் அழகாக சொல்லி கொடுத்து நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க. இந்த சரணாகதி சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய பெருமைகளை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வரும்போது இப்பொழுது பெருமாள் தொடங்கி பாஷ்யகாரர் அளவுமான இந்த குரு பரம்பரை பிரபாவத்தை அனுபவித்தோம். இனிமேல் பாஷ்யகாரருக்கு பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற உத்தமமான ஆச்சாரிய பரம்பரையை நாம் மேற்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அடுத்த வாரத்திலேருந்து சொல்லி இன்னைக்கு தோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறோம். பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதி கிருண்ணாது மாமகம் பிரசாதயர் யத் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. ஸ்ரீராம்
அரியன்தாசன் பரமபாகியம் பரமபாகியம் ஒரு வாரம் ரொம்ப இதுவா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லியாருது அரியன். அவ்வளவுதான்
Thank you for choosing Reliance. Goodbye.